ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 9 பதம் 16. நகி அஸ்ய கர்ஹி சித்ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிக்ஜாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி. நகி அஸ்ய கர்ஹி சித்ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிக்ஜாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி. ராஜனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திட்டத்தை ஒருவராலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. பெரும் தத்துவவாதிகள் கூட முழுமையாக விசாரணைகளை செய்தபொழுதிலும் கூட இந்த விஷயத்தில் குழப்பமடைந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். பொருளுரை: யுதிஷ்டிர மகாராஜன் கடந்த கால பாவச் செயல்களையும் அவற்றினால் விளைந்த துன்பங்கள் முதலானவைகளால் கலக்கமடைந்திருந்தார். பெரும் அதிகாரியான பீஷ்மரால் அங்கீகரிக்கப்பட்ட 12 நபர்களில் ஒருவர் ஆவார். அது முற்றிலும் மறுக்கப்படுகின்றது. நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து சிவன் மற்றும் பிரம்மா போன்ற தேவர்கள் கூட ஒருவராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உண்மையான திட்டத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அதைப்பற்றி நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன இருக்கின்றது? அதைப்பற்றி விசாரணை செய்வது கூட பயனற்றதாகும். முனிவரின் இடைவிடாத தத்துவ விசாரணைகளாலும் கூட பகவானின் திட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. எதிர்வாதம் செய்யாமல் பகவானின் கட்டளைப்படி நடப்பது மிகச்சிறந்த கொள்கையாகும். பாண்டவர்களின் கஷ்டங்கள் அவர்களுடைய கடந்த கால செயல்களினால் விளைந்தவை அல்ல. பகவான் நேர்மையான அரசாட்சியை நிலைநாட்ட விரும்பினார். அதனால்தான் அவரது சொந்த பக்தர்கள் நேர்மையை நிலைநாட்டுவதற்காக தற்காலிகமான துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள். நேர்மையின் மாபெரும் வெற்றியைக் கண்ட பீஷ்மதேவர் மிகவும் திருப்தியடைந்தார். மேலும் யுதிஷ்டிர மகாராஜன் அரியாசனத்தில் இருக்குவதைக் காண அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. துன்பமான மார்க்கத்தை நிறைவேற்ற முயல்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களால் நேர்மையை வெல்ல முடியாது என்பதை பகவான் இங்கு காட்ட விரும்பினார். இதனால்தான் மாவீரரான பீஷ்மதேவரால் கூட வெற்றியை பெற முடியவில்லை. பீஷ்மதேவர் பகவானின் மிகச்சிறந்த பக்தராவார். ஆனால் பீஷ்மரை போன்ற மாவீரனாலும் அதர்மத்தின் பக்கத்தில் இருந்து கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதை பகவான் காட்ட விரும்பினார் என்பதன் காரணமாக பகவானின் விருப்பத்தின்படியே பீஷ்மரும் பாண்டவர்களுக்கு எதிராகவே போரிட்டார். ஓமஞான திமிராஞ்சச ஞானஞ்சன சலாகையா சக்சுரன் மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதத்துடைய இந்த பிரதம ஸ்கந்தத்தில், முதல் ஸ்கந்தத்தில், மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட சில லீலைகள் மட்டும் இங்கு சுகதேவ கோஸ்வாமியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசித் மகாராஜருக்கு முன்பு பேசப்படுகின்றது. அந்த சபையில், பாகவத சபையில், கங்கை நதிக்கரையில், இந்திரபிரச நகரத்தில் உள்ள கங்கை நதிக்கரையில். மகாபாரதம் ஒரு முழுமையான முறையில் ஒரே தொடர்ச்சியாக பாண்டவ வம்சத்தினருடைய கதையை, பாண்டவர்களுடைய கதையை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கூறுகின்றது. அதில் சில விஷயங்கள் பக்தி கண்ணோட்டத்தின்படி மட்டும் விளக்கப்படாமல் கர்மகாண்டத்தின் அடிப்படையில் கூட விளக்கப்படுவதன் காரணமாக அந்த மகாபாரதத்தில் உண்மையிலேயே கிருஷ்ண பக்தர்களுக்கு சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும், கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டவை, அவருடைய பக்தரான பாண்டவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு சுகதேவ கோஸ்வாமியால் பரிசித் மகாராஜாவிற்கு விளக்கப்படுகின்றது. காரணம், பகவானுடைய பக்தர்கள் இதம் பாகவதம் நாமம் எத் வைஷ்ணவானாம் பிரியம். பாகவதர்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் மிக பிரியமான நூலாக, கிரந்தமாக இருப்பதற்கு காரணம் அது பகவானுடைய பக்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கூறக்கூடிய அமலம் புராணம். இதில் மற்ற எந்த விதமான தர்மத்தை பற்றிய விஷயமோ, காமத்தை பற்றிய விஷயமோ, மோட்சத்தை பற்றிய விஷயமோ, கர்மகாண்டத்தை பற்றிய விஷயமோ, கர்மத்தை பற்றிய விஷயங்களோ, காலத்தை பற்றிய விஷயங்களோ இங்கு விளக்கப்படவில்லை. பக்தர்கள் பற்றினா பக்தியை பற்றி மட்டும் விளக்கப்படக்கூடிய விஷயம். அந்த முகமாக விளக்கப்படக்கூடிய நேரத்தில் பீஷ்மதேவருடைய மரணம் இங்கு இந்த அத்தியாயத்தில் வந்து விளக்கப்படுகின்றது. காரணம், பீஷ்மதேவர் மகாபாரதத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த பக்தர். பக்தர் என்றால் சாதாரணமான பக்தர் அல்ல. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள 12 மகாஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த பக்தர்களில் முதன்மையானவர். பீஷ்மருடைய வாழ்க்கை வரலாறு மகாபாரதத்தில் விளக்கப்படுகின்றது. இருப்பினும் கூட அவர் பக்தியில் எந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றவராக இருந்தார், உயர்ந்த எண்ணங்கள் உடையவராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையுடைய இறுதியான காலகட்டத்தில் அவருடைய மரணப்படுக்கையில் அவருடைய பிரார்த்தனைகள் மூலமாக வெளிப்பட்டது. அதன் காரணமாக அவருடைய பிரார்த்தனைகள் மட்டும் சுகதேவ கோஸ்வாமியால் இங்கு ஸ்ரீமத் பாகவதத்தில், அவர் பேசிய ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிசித் மகாராஜாவுக்கு முன்பு பேசப்படுகின்றது. பீஷ்மதேவருடைய வாழ்க்கை வரலாறு மிக வித்தியாசமானது. பக்தன், அவர் பக்தன் தான் உண்மை. பக்தர்கள் என்றால் பொதுவாக நம்மை போல நாமம் தரித்து, கழுத்தில் கண்டி மாலை அணிந்து, திலகமிட்டு, ஒழுக்க விதிமுறைகளை பின்பற்றி, குரு தீட்சை வாங்கி, தொடர்ச்சியாக முறையில் சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு சுமரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 விதமான நவவித பக்தி சேவைகளை குருவுடைய வழிகாட்டுதலின்படி பக்தருடைய சங்கத்தில் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவன் பக்தன். அவன் தினசரி காலையில் எந்திரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், நாமம் தரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், பகவானுடைய நாமங்களை உச்சாடனம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், பகவத் பஜனைகளில் கலந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும், பாகவத வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய தனத்தையும் மனத்தையும் சக்தியையும் செல்வத்தையும் காலத்தையும் குருவுடைய சேவையிலும் ஆச்சாரனுடைய சேவையிலும் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஆச்சார விசாரங்களை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதான் பக்தர்கள். ஆனால் இந்த விஷயத்தை பீஷ்மதேவருடைய வாழ்க்கையில மேலோட்டமான முறையில் நம்ம யாருமே காணவே முடியாது. அவர் குரு தீட்சை வாங்கியதாகவும் பெரிய சரித்திரம் எதுவும் கிடையாது. அவர் நேற்று திலகமிட்டுக் கொண்டு கோயிலுக்கு அதிகமாக சென்ற நிகழ்ச்சிகள் மாதிரியும் அதிகமாக நம்ம மகாபாரதத்தில் பார்க்க முடியாது. நீங்க பார்த்துருக்கோம், அவர் வந்து கையில் பஜனை பண்ணி கொண்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்ற மாதிரியும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு குருடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்து பாகவதத்தை கற்றுக்கொண்ட மாதிரியோ பகவத்கீதையை கற்றுக்கொண்ட மாதிரியோ கூட நம்மளால் காண முடியாது. மேலோட்டமான முறையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் வாழ்ந்த மிக சக்தி மிக்க அரசர், ஷத்ரியன், வீரன், போரில் மிகப்பெரிய விருப்பமுள்ளவன், எதிரிகளை தோஷம் செய்தல சக்தி உள்ளவன், அரசியல் நிர்வாகங்களில் எப்பொழுதும் கலந்தாலோசனை செய்தவர் தான். அப்படிதான் அவரை பார்க்க முடியும். மேலோட்டமான நம்ம செய்யக்கூடிய பக்தி காரியங்களை செய்தவர் போல தோஷம் அளிக்காது, அவரை பார்க்க முடியல இல்லை. அதற்காக வந்து அவர் பக்தர் இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், பக்தர்கள் 2 விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. நம்மளைப் போல சாதகா பக்தர்கள், சுத்த பக்தி அடைவதற்காக இந்த சிரவணம் கீர்த்தனம் சொல்லக்கூடிய நவவித பக்தி விதிமுறைகளை அல்லது குருவுடைய ஆதேசத்தின்படி கட்டுப்பாட்டு விதிமுறைகளின்படி கடைபிடித்து நம்முடைய இதயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி உணர்வுகளை, சுத்த உணர்வுகளை மீண்டும் உண்மையான தளத்திற்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் சாதகா பக்தர்கள், சாதாரணமான பக்தர்கள், கனிஷ்ட பக்தர்கள். மத்திய பக்தர்கள் பக்தியில இந்த சிரவணம் கீர்த்தனம் சொல்லக்கூடிய நவவிதமான பக்தி பாறையை சரியான முறையில் கடைபிடித்து பக்தியில முன்னேற்றம் அடைந்தவர்கள், தன்னைத்தானே மாயையின் பிடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர்கள், அதன் மூலமாக தன்னையும் பக்தியில காப்பாற்றிக் கொண்டு தனக்கு கீழே பக்தி பாதையில் உள்ள சாதாரணமான ஜீவன்களை மாயையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள். உத்தம பக்தர்கள் பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு நமக்கு பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக வரக்கூடிய ஆச்சாரியர்கள், அந்த தளத்தில் உள்ள உத்தம பக்தர்கள மிக உயர்ந்த பக்தர் வந்து பீஷ்மதேவர் என்பதன் காரணமாக இந்த உலகத்திற்கு வந்த நேரத்தில் அவர் வெளிப்படையான முறையில் இந்த சிரவணம் கீர்த்தனம் போன்ற விஷயங்களை மேலோட்டமான முறையில் கடைபிடிக்காவிட்டாலும் கூட அவருடைய இதயத்தில் உணர்வுபூர்வமாக எப்பொழுதும் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தராக திகழ்ந்தார். நீ ஸ்கூலில் படிக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய பையனை பார்த்தீங்கன்னா மற்ற பையன் மாதிரி எப்பவும் புஸ்தகத்தை கையில் வச்சுட்டே இருக்க மாட்டான், ஆனால் படிச்சிருப்பான். அது அவனுடைய திறமை. ஒரு முறை கேட்ட மாத்திரத்திலேயே உண்மையில் ஒரு பிரம்மச்சாரி சுருதிதாரா பிரம்மச்சாரியுடைய உண்மையான பெயர், உண்மையான பிரம்மச்சாரி, குருகுலத்தில் வசிக்கக்கூடிய பிரம்மச்சாரி தன்னுடைய புலன் அடக்கம் மூலமாக குருவிட்டிருந்து கேட்ட விஷயங்களை, ஒரு முறை கேட்ட விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் எவன் ஒருவர் நினைவில் வைத்துக் கொள்கின்றானோ அவன் தான் பிரம்மச்சாரி. மீண்டும் 2 முறை கூட கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அந்த அளவிற்கு அவருக்கு ஞாபக சக்தி இருக்கும். குருகுலத்தில் உண்மையான பயிற்சி பெற்ற சிஷியர்களுக்கு அந்த காலத்தில், அதுவும் சித்த பக்தருடைய உணர்வுகள் மிக தெளிவாக இருப்பதன் காரணமாக அவருடைய ஞாபக சக்தியும் சிந்தனை சக்தியும் உணர்வுகளும் சமுதாயத்தில் வெளிப்படையான முறையில் எந்த ஒரு சூழல் அவர்கள் செயல்பட்டாலும் கூட மாசடைவதில்லை, களங்கமடைவதில்லைங்கிறதுக்கு உதாரணம் வந்து பீஷ்மதேவர். காரணம், பீஷ்மதேவர் வெளிப்படையான முறையில் போர் பண்றார், யுத்தம் செய்கின்றார், அரசியல் விவகாரங்களில் ஈடுபடுறார். ஆனால் மிகச்சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்க்கையில் அவர் திகழ்ந்தார். பிரம்மச்சரியத்தில் பலவிதமான பிரம்மச்சரியங்கள் இருக்கு. குருகுலே அனைவருமே நம்மளுடைய வாழ்க்கையில முதல் பிரம்மச்சரியர்களாகத்தான் வாழ வேண்டும். கிரகஸ்தனாக வாழ விருப்பமுள்ளவன் கூட முதல குருகுலத்தில் சேர்ந்து குருவுடைய அடியை கட்டுப்பாட்டில் முதல்ல பிரம்மச்சரியாக வாழ வேண்டும். ஒழுக்கமுடையவனாக, மனக்கட்டுப்பாடு உள்ளவனாக, புலன் கட்டுப்பாடு உள்ளவனாக, பிரம்மச்சாரிக்கு குருவிற்கு சேவை செய்யக்கூடிய மனோபாவனை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் சில நபர்கள் மீண்டும் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்து திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை தர்மத்தின் அடிப்படையில் கடைபிடிப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். சில பிரம்மச்சாரிகள் வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே வாழ்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். அதுபோன்ற நைஷ்டிக பிரம்மச்சாரிகளை மிக தலை சிறந்தவர் வந்து நாரதன், நாரதமுனி, மற்றொருவர் வந்து பீஷ்மதேவர். காரணம், பீஷ்மதேவர் தன்னுடைய தந்தையுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய தந்தை அவருடைய தந்தை ஒரு பெண் மேல காதல் உள்ளவராக மாறுகிறார், ஒரு மீனவ பெண் மீது. அந்த மீனவ பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்கு ஒரு விருப்பப்படுறார். அந்த நேரத்தில் அந்த மீனவனுடைய தந்தை பீஷ்மதேவருடைய தந்தையிட்ட கேட்கிறார், என்னுடைய மகளை உன்னுடைய அப்பாவிற்கு திருமணம் செய்து வைப்பதற்கு எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், என்னுடைய மகள் மூலமாக பிறக்கக்கூடிய மகன்தான் உன்னுடைய தந்தைக்கு பின்பு நாட்டுக்கு அரசராக வேண்டும். சுயநலாசை. அதுக்கு பீஷ்மதேவர் வாக்குறுதி கொடுக்கிறார், நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், எனக்கு அரசராக விருப்பமில்லை, உன்னுடைய மகள் மூலமாக பிறக்கக்கூடிய உன்னுடைய பேரனே உலகத்திற்கு அரசராக மாட்டும், பாண்டு வம்சத்துடைய அரசனாகணும் வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் சுயநலவாதி எந்த அளவிற்கு ஆழமாக சிந்திக்கிறாங்கிறத பாருங்க. உலகத்திலே அதிகமாக சிந்திக்கக்கூடியவன் திருடனும் பகவானுடைய பக்தனும் தான், மற்றவர்கள்லாம் இடைத்திரையில் தான் இருக்கிறாங்க. அவன் அந்த அளவிற்கு ஆழமாக சிந்திக்கிறான் அந்த விஷயத்த, அத பகவானுக்காக சேவை செய்யணுங்கிறவனும் எப்பொழுதும் விழிப்புணர்ச்சியோட இருக்கிறான். அந்த உலகத்தில் பகவானுடைய சொத்துக்களை எப்பொழுதும் கொள்ளையடிக்கிறவனுங்கிறவனும் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோட இருக்கிறான். போலீஸும் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோட இருக்கிறான், திருடரும் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோட இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் உறக்கமே கிடையாது வாழ்க்கையில். அதுபோல பகவானுடைய பக்தனும் நிரந்தரமாக விழிப்புணர்ச்சியோட இருக்கிறார், சுத்த பக்தனும் இந்த உலகத்தை கொள்ளையடிக்கணும்னு சொல்லக்கூடிய அரக்கனும் எப்பொழுதும் நிரந்தரமான விழிப்புணர்ச்சியோட இருக்கிறான். அல்ல, அவன் அந்த கேள்வியை கேட்கிறான், உண்மைதான் உன்னுடைய வாக்குறுதியை நான் நம்புறேன், ஆனா உனக்கென்று ஒரு திருமணம் நடந்தால் அது மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை மீண்டும் அரசராக மாறுவானே. மனுஷமதி நம்முடைய மூத்த மகன் தான் அரசராக மாற வேண்டும், இப்ப அவன் அரசராகும் போது என்னுடைய மகள் மூலமாக பிறக்கக்கூடிய மகன் எப்படி அரசராக முடியும் அப்படிங்கிற கேள்வி அங்க வைக்கிறான். உண்மையிலே மிகப்பெரிய புத்திசாலி. அப்ப பீஷ்மதேவர் சொல்லார், என்னுடைய தந்தையுடைய சந்தோஷத்துக்காக நான் திருமணம் செய்தால் தானே எனக்கு குழந்தை பிறக்கும், வாழ்க்கை முழுவதும் நான் என்ன பண்ணுவேன், திருமணமே செய்யலைன்னு சொல்லி அவர் வாழ்க்கையில உறுதி எடுத்த உடனேதான் வானத்திலிருந்து இவன் தேவ விரதன் சொல்லி புஷ்பம் மாறி பொழியுது. காரணம், தந்தையுடைய சந்தோஷத்துக்காக அவர் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை வந்து கடைபிடித்தார். உண்மையில அவர் இயல்பாக பிரம்மச்சாரி இருந்தாலும் கூட பிரம்மச்சரிய விரதத்தை வந்து பொதுவாக குருவுடைய ஆசிரமத்தில் தான் கடைபிடிக்க முடியும். ஒரு சமுதாயத்தில் ஒரு அரசியல் பணியில் இருந்து கொண்டு எல்லா விதமான நிர்வாக பணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டு ரஜோகுணத்தை அடிப்படையாக கொண்ட சத்திரிய வாழ்க்கையில் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையை வந்து கடைபிடிப்பது சாதரியமான காரியம் கிடையாது. சாஸ்திரங்களில் சொல்லப்படுது, பிரம்மச்சரியம் என்பது பிராமணத்தன்மை உள்ளவன் தான் கடைபிடிக்க முடியுமே தவிர, சத்திரியர்களாலேயோ வைஷ்யர்களாலேயோ சூத்திரர்களாலேயோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது சாத்தியமான காரியம் கிடையாது. இருந்தாலும் கூட பகவானுடைய சுத்த பக்தருடைய உணர்வுகள் மிக மேலோங்கி இருப்பதன் காரணமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாகாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து காமிக்கின்றார். களங்கமற்ற பிரம்மச்சாரியாக வாழ்கின்றார். சமுதாய கடமைகளை சத்ரியன்கிற முறையில், பிதாமகங்கிற முறையில் செய்கின்றார். களங்கமற்றவராகவே திகழ்கின்றார். அவருக்கு பின்னால வாழ்க்கையில பார்க்கலாம், அவருக்கு பலவிதமான சோதனைகள். அம்பிகா அம்பாலிகா விஷயத்தில் பார்க்கும்பொழுது அவர் திருமண பந்தத்திற்கு உள்ளாக நிர்பந்தம் செய்யப்படுது, அங்கே அவர் திருமணம் செய்தவர்களுக்கு அவர் விருப்பப்படவில்லை. மீண்டும் சிகண்டி விஷயத்தில் பார்க்க போனா, சிகண்டியுடைய கதையில அவர் திருமணம் செய்வதற்கு வற்புறுத்தப்படுகின்றார். இறுதியில வந்து பரசுராமரை அவர்கூட யுத்தம் செய்வதற்காக வருகின்றார். ஆனா பரசுராமரை ஒரு யுத்தத்தில் தனிக்கு தனி நேருக்கு நேர் போரிடக்கூடிய நேரத்தில் பரசுராமர் மீண்டும் பணிந்து அவருடைய வீரத்தை மெச்சி இந்த விஷயத்தில் நான் தலைவிட விருப்பப்படவில்லைன்னு சொல்லி மீண்டும் விலைக்கு மகேந்திரகிரி பருவத்துக்கு தபஸ் செய்வதற்காக திரும்பி செல்கிறார். கடைசியிலே சிகண்டியால் அவருடைய மரணம் மேலோட்டமான முறையில் நடைபெற்றது. உண்மையில பீஷ்மதேவரை யாராலும் வந்து கொல்ல முடியாது. இதுபோன்ற மிகச்சிறந்த தோற்கடிக்க முடியாத ஒரு வீரனாக தீரனாக வந்து பீஷ்மர் திகழ்ந்தார். காரணம், அவர் பகவானுடைய மிகச்சிறந்த மகாபாகவத பக்தன். இருந்தாலும் மகாபாரதத்தில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், பக்தர்கள் எப்பொழுதும் தர்மத்துடைய சார்பில் இருக்கக்கூடியவர்கள், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள் பகவானுடைய பக்தர்கள். காரணம், பக்தர்கள் ஒரு நாள் அதர்மத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திரௌபதி துகில உறவு பிடிக்கக்கூடிய நேரத்தில் ஏன் தர்மர் அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இந்த பீஷ்மரால வந்து தன்னுடைய சபையில அந்த சபையில ஏன் திரௌபதியை அவர் வந்து காப்பாற்றுவதற்கு முன்ன விருப்பப்படவில்லைங்கிற கேள்வி தான் அங்க மிக பிரதானமான கேள்வி. காரணம், அவர் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். ஒரு பெண்ணை, பெண் பக்தைக்கு அவமானம் வரக்கூடிய நேரத்தில் அதை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பிரதானமான கடமை. அவர் ஏன் அன்னைக்கு அந்த கடமையை சரிவர செய்யவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. மற்றொரு கேள்வி, மகாபாரதத்தில் அவருக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும் பஞ்ச பாண்டவர்கள் தந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடியவர்கள், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள், அவருடைய தாயான குந்தியும் மிகச்சிறந்த பக்தை. தொடக்கத்திலே இவர் இளம் விதவியான குந்தி பலவிதமானவர்களை கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் துரியோதனன் தலைமையில் உள்ள இந்த கௌரவர்கள் ஒவ்வொரு முறையும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படையான முறையில் அவர் ஏன் பாண்டவர்களுக்கு உதவவில்லை, அதுக்கு மாறா உதவவில்லை என்பது மற்றொரு கேள்வி. மூன்றாவது கேள்வி, இதுல மகாபாரத யுத்தத்தில் அவர் ஏன் கௌரவர்களுடைய பக்கத்தில் வந்து யுத்தம் செய்வதற்காக ஒரு கடமையை ஏற்றுக்கொண்டார் என்பது மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி. இந்த மூன்று விதமான கேள்விகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மேலோட்டமான முறையில் மிகச்சிறந்த மகாபாகவத பக்தரான பீஷ்மரே தர்மத்துக்கு விரோதமான முறையில் ஓர் வகையில் செயல்பட்டார். அதற்கு காரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு நிரூபிக்க விருப்பப்பட்டார், என்னுடைய பக்தரான பாண்டவர்களுக்கு எதிராக சாதாரணமான ஜீவன்கள் மட்டுமல்ல, அரக்கர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் மட்டுமல்ல, ஒரு மகாபாகவதான மிகச்சிறந்த பக்தன் கூட என்னுடைய பக்தரான பாண்டவர்களுக்கு எதிராக போரிடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவர்களால் என்ன பண்ண முடியாது, அவரால் என்ன பண்ண முடியாது, என்னுடைய பக்தர்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பகவான் நிரூபிக்க ஆசைப்பட்டதன் காரணமாக மேலோட்டமான முறையில் பீஷ்ம தேவரை வந்து அவர் பாண்டவர்களுடைய எதிர் சேனையிலேயே வந்து வைத்திருக்கிறார், எதிர் சேனை வந்து யுத்தம் பண்ண வைக்கிறார். பீஷ்மர் அர்ஜுனனை கொல்ல விருப்பப்படுகிறார், அர்ஜுனனை கொள்வதற்காக போரிடுதார், அர்ஜுனனை கொல்லக்கூடுவதற்கு ஓரளவுக்கு சக்தி உள்ளவர் தான். இருப்பினும் கூட கிருஷ்ணருடைய கருணையின் மூலமாக அர்ஜுனனை வந்து என்ன பண்ண முடியல, பீஷ்ம தேவரால் வந்து என்ன பண்ண முடியல, கடைசி வரைக்கும் கொல்ல முடியவில்லை. ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரியாத முட்டாள் அல்ல பீஷ்மர். பீஷ்மருக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையான முறையில் இருப்பதன் காரணமாக, பாண்டவர்களுடைய பக்கம் இருப்பதன் காரணமாக, ஏசாம் பக்ஷம் ஜனார்த்தனக, பாண்டவர்களுடைய பக்கம் கிருஷ்ணர் இருப்பதன் காரணமாக கடைசி வரை கண்டிப்பாக வந்து கௌரவர்களால் ஜெயிக்க முடியாதுங்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரியும். அதான் மகாபாரதத்தில் தொடக்கத்தில் சீல புரோபாதர் பொருளுரை எழுதுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் பீஷ்மதேவர் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்காக சங்கு ஊதுறார். அதை துரியோதனன் புரிந்து கொள்ளக்கூடிய முறை வேற, ஆச்சாரியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை வேற. துரியோதனன் நினைக்கிறான் நம்முடைய தந்திரத்தால், ராஜதந்திரத்தால் பீஷ்மரை வந்து, சத்ரியனை வந்து என்னைக்குமே வந்து வீரத்தை நம்ம உத்வேகம் கொடுக்கும்போது அவன் உடனடியாக வந்து வீரத்தோடு எழுவான் தண்டையிடுவதற்காக. இப்ப பீஷ்மதேவர் வந்து உண்மையிலே உத்வேகம் முன்வைக்கிறார், யாரு, துரியோதனன். உடனே அவர் வீரத்தோட அர்ஜுனனை கொல்வதற்காக யுத்தத்தில் வந்து சங்க ஓதி யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். அவன் துரியோதனன் நினைக்கிறான் இன்னைக்கு உண்மையிலே அர்ஜுனன் கதை முடிந்தது, அவன் கொல்லப்படுகிறான்னு நினைக்கிறான். காரணம், பீஷ்மர் வந்து உண்மையிலே யுத்தம் பண்ணதுக்கு தயாராக வந்திருக்கிறார் நினைக்கிறான். ஆனா பீஷ்மதேவர் வெளிப்படையாக அப்படி சங்க ஊதுனா கூட உள்ளுக்கு அவர் சங்க ஊதக்கூடிய மனோபாவனை சில புரோபாதரால் விளக்கப்படுது. விஷயம் இது இல்ல, என்னை போன்ற மிகப்பெரிய வீரன் கூட இங்க யுத்தம் பண்ணாலும் கூட கிருஷ்ணனுடைய கருணை பாண்டவர்களுடைய தரப்பில் இருப்பதன் காரணமாக வெற்றி யாருக்கு, பாண்டவ சேனைக்கு தவிர துரியோத சேனைக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் அவர் சங்க ஊதுறார். சங்கு ரெண்டு விதமா ஊதலாம் நமக்கே தெரியும், அப்படித்தானே, சாவுக்கும் சங்குதான், அதே சங்குதான், அப்படித்தானே, மங்களத்துக்கும் சங்குதான், கல்யாண அன்னைக்கும் சங்கு ஓதுவாங்க. அந்த சங்கு எதுக்காக ஓதப்பட்டது அப்படிங்கிறது ஆச்சாரியர்களுக்கு தான் தெரியும். உண்மையில வந்து வந்து வெற்றிக்காக ஓதப்பட்ட சங்கு கிடையாது, துரியோதனுடைய சாவுக்காக ஓதப்பட்ட சங்கு. அதான் விஷயம், முடியல, அவரால் முடியல, கடைசி வரைக்கும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியல. அப்ப இந்த விஷயங்களை நிரூபித்து அவர் இங்க வந்து மீண்டும் வந்து கடைசியில் பேச ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் பேசுறார், யார், பீஷ்மர் பேசுறார். அந்த ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம், நகி அஸ்ய கர்ஹிசித் ராஜன். இங்க ராஜன் சொல்லி அவர் யுதிஷ்டர மகாராஜன் சொல்றார். காரணம், தர்மர் மகாபாரத யுத்தத்துக்கு முன்பு ரொம்ப வருத்தப்படுறார். காரணம், அவர் வைஷ்ணவர், பரதுக்க துக்கி, மற்றவருடைய துக்கத்தை பார்த்து அவங்களால சகிக்க முடியாத வைஷ்ணவர்களால், நம்மளை போன்ற கருவிகளால் மற்றவங்களுடைய சுகங்களை பார்த்து சகிக்க முடியாது. அவருக்கு வந்து மகாபாரத யுத்தம் பகவானுடைய விருப்பத்தில் தான் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு தெரியும். நம்ம வந்து தர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய நாட்டை போய் கேட்டோம், அவர் நாட்டை கொடுக்காதன் காரணமாக சத்ரியனுடைய கடமை மீண்டும் யுத்தம் செய்வது. சத்ரியன்னா என்ன அர்த்தம், அவன் யுத்தத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, காலை வந்து என்ன பண்ணக்கூடாது, பின் வைக்கவே கூடாது. அதான் சத்ரியனுடைய கடமை, அவன் பேர் தான் சத்ரியன். அவனுடைய மனைவியை அவர்கள் அவமானப்படுத்தியதன் காரணமாக, இவர்களுக்கு அடைய வேண்டிய நாட்டை வந்து தர்மத்துக்கு விரோதமான முறையில் அவர்கள் எடுத்ததன் காரணமாக கண்டிப்பாக யுத்தம் செய்ய வேண்டியது யாருடைய கடமை? சத்ரியனுடைய கடமை. சத்ரியன் உண்மையிலே அவன் வந்து யாராவது வந்து எதிர்கொண்டு யுத்தத்துக்கு அழைக்கிறாங்கன்னா அந்த யுத்தத்தில இருந்து பின்வாங்க கூடாது. அவனுடைய குணம் தான் என்ன குணம்? சத்ரிய குணம். அப்ப அவர் யுத்தத்தில இருந்து வெளியில வர முடியாது. சத்ரியன் முறையில தர்மத்தின் அடிப்படையில கண்டிப்பாக யுத்தம் செய்தே ஆக வேண்டும். அந்த முறையில் தான் அவர் யுத்தம் செய்தார். இருப்பினும் கூட யுத்தத்துக்கு பின்னால் அவர் வருத்தப்படுவார். யுத்தம் என்றால் கண்டிப்பாக அங்கு மரணம் என்பது நிச்சயம், அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுல கண்டிப்பாக பல நபர்கள் கொல்லப்படுவார்கள். அதுதான் சத்ரிய குணம். அந்த சத்ரிய குணம் இல்லாத பட்சத்துக்கு யுத்தம் செல்வதற்கு நம்ம வந்து செல்லக்கூடாது. நம்ம பிராமணனாக வாழ வேண்டும். அங்க வந்து கொல்லப்படுகின்றார்கள். கொல்லப்பட்ட பிறகு தர்மர் யோசிக்கிறார், இந்த யுத்தத்தின் மூலமாக நான் அரசராக போகிறேன், என்னுடைய சுயநலத்துக்காக இவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு போர்க்களத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க பீஷ்மர் அவர் அமைதிப்படுத்துகின்றார். உண்மையில வந்து நீ வந்து உன்னுடைய பணிவு மனப்பான்மை மூலமாக, கருணை மனப்பான்மை மூலமாக அழுகின்றாய். உண்மையில வந்து யுத்தம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பத்தின் பேரில் நடைபெற்றது. ஆனால் எந்த அயோக்கியர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று கிருஷ்ணர் முடிவு பண்ணாரோ அவர்களை உன்னை கருவியாக வைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொன்றுவிட்டார். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தின் மூலமாக நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த விஷயத்துல, இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பகவத்கீதையில முதலே பகவான் அந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். தயவு செய்து மிகப்பெரிய பண்டிதனை போல பேசக்கூடிய நீ அழக்கூடாத விஷயத்திற்காக அழுகின்றாய். காரணம், ஜாதஸ்ய துருவியோ மிருத்தியூர், துருவம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக மரணமடைவான், அதை யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த மகாபாரத போர்க்களம் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல இங்க ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மகாபாரத போர்க்களம் என்னுடைய கண் முன்பு இங்க வந்து யுத்தம் நடக்கின்றது. சாக்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரதட்சமாக அங்க இருக்கிறார். இப்ப அவருக்கு தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன, எந்த விஷயங்களை எப்படி செய்வது, எப்ப செய்வதுங்கிறது முழுமையான முறையில தெரியும். அல்ல, அங்க மேலோட்டமான முறையில தர்மத்துக்கு விரோதமான ஒரு விஷயங்கள் நடந்த மாதிரி தோன்றினாலும், பல பேர் அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட முறையில் தோன்றினாலும் கூட அதற்காக பண்டிதர்கள் வந்து அழ வேண்டிய அவசியம் கிடையாது. பண்டிதர்கள் அழமாட்டார்கள். காரணம், கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டில் நேரடியான முறையில் விஷயங்கள் நடக்கு. ஒவ்வொருவரும் கொல்லப்பட்டதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அபிமுனி எதனால மேலோட்டமான முறையில் அநியாயமாக கொல்லப்பட்டான், அதற்கு காரணங்கள் இருக்கு. கர்ணன் கடைசியில் எதனால மேலோட்டமான முறையில் அநியாயமாக கொல்லப்பட்டான், அதற்கு காரணங்கள் இருக்கு. பீஷ்மதேவர் பகவானுடைய பக்தனாக இருந்தாலும் எதனால கொல்லப்பட்டார், அதற்கு காரணங்கள் இருக்கு. மீண்டும் கடைசியில பஞ்ச பாண்டவர்கள் பகவானுடைய பக்தர்கள், அவருடைய சொந்த மகன்களே கொல்லப்பட்டார்கள், அதற்கும் காரணங்கள் இருக்கு. இந்த காரண காரியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அவர்தானே தவிர, ஜீவனாகிய நம்மால, அற்பமான ஜீவனாகிய நம்மால இந்த எல்லா ரகசியங்களையும் உடனடியாக புரிந்து கொள்வது என்ன கிடையாது, சாத்தியமான காரியமே கிடையாது, கஷ்டமான காரியம். இது எதற்காக பீஷ்மதேவர் நமக்கு சொல்லாருன்னா, நம்ம பக்தி பாதையில் எடுத்து தர்மத்தை கடைபிடித்து முன்னேறி செல்லக்கூடிய நேரத்தில் பலவிதமான விஷயங்கள், மனதை குழப்பக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். மக்கள் பல நேரங்களில் கேட்கக்கூடிய கேள்விதான், நாசிகவாதி எவ்வளவு செல்வந்தனாக உலகத்தில் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், பகவானுடைய பக்தர்கள் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க அதுல என்ன நியாயம் இருக்கு, அதுல என்ன தர்மம் இருக்குது? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு எதுக்காக பக்தி பண்ணணும்? நாஸ்திகவாதிகளுடைய அரக்கர்களுடைய இல்லங்கள் தங்கத்தால வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆலயங்கள் ஒண்ணுமே இல்லாம இருளடைஞ்சு கிடக்கு. இதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ணரே தன்னையே பாதுகாத்துக் கொள்ள மாட்டேங்கிறார். நாமம் தரித்தவர்களே அந்த உலகத்தில் வந்து தரித்திரர்களாகவே இருக்கின்றார்கள். பக்தி பாதையில முன்னேறும் போது மட்டும் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கு. சாதாரணமான பௌதிக பாதையில முன்னேறணும் போது பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கு, பெரிய கஷ்டங்கள் கிடையாது. நீங்க வீட்டில் உங்க அம்மாவுக்கு தெரியாமலோ தெரிந்தோ மது இருந்துங்க, பெரிய பிரச்சனையே வராது. நாளைக்கு வந்து நாளை இருந்து ஜோம மாலையோட கையில வீட்டில் போய் உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து ஜோம் பண்ணுங்க, நாளைக்கு பிரச்சனை வந்துடும். வீட்டில் பகவத்கீதைக்கு பணம் கட்டால் பிரச்சனை. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ டிரஸ் தைக்கிறதுக்கு 500 ரூபாய் கட்டா கூட அம்மா அப்பா கொடுப்பாங்க. இந்த ஊர்ல வந்து 5000 பசுமாடுகளை கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய கொலை கூடத்தை நிறுவனம்னா உடனே அரசாங்கம் அனுமதி கொடுக்கும். கிருஷ்ணனுடைய ஆலயத்தை நிறுவனம்னா ஆண்டிலிருந்து அரசன் வரைக்கும் அதுக்கு எதிர்த்து தெரிவிப்பான். நல்ல விஷயம். ஏன் இந்த பௌதிக உலகத்தில் இது போன்ற மேலோட்டமான முறையில் விஷயங்கள் மிக மோசமான முறையில் நடைபெறுகின்றது? கௌரவராகிய பாண்டவர்கள் இந்திரபிரச நகரத்தில் அரண்மனையில் சுகமான முறையில் வாழக்கூடிய நேரத்தில் பகவானுடைய பக்தர்கள் அங்க 16 வருஷம் வனவாசத்தில் எதனால கஷ்டப்படுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்விகளை மேலோட்டமான முறையில் கேட்கும்போது ஒருத்தன் கிருஷ்ண பக்தனாக மாற மாட்டான். அதனால்தான் பலவர்கள் கிருஷ்ண பக்தராக மாறுவதும் கிடையாது. கிருஷ்ண பக்தராக மாறுவது சாத்தியமான காரியமும் கிடையாது. பகவான் சொன்னார், மகாத்மானசு மாம் பார்த்த தெய்வம் பிரகிருதி மாசிரதக. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து இதற்கும் மேற்பட்ட ஒரு தர்மம் இருக்கு, கிருஷ்ணர் இந்த விஷயங்கள்லாம் செய்வதற்கு பின்னால பலவிதமான காரணங்கள் இருக்கு, மேலோட்டமான முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தர்களை கஷ்டப்படுத்தினாலும் கூட இறுதியில பகவான் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற போகிறார். மேலோட்டமான முறையில் கஷ்டப்படுத்துவதற்கும் பலவிதமான காரியங்கள் இருக்குங்கிற விஷயத்தை புரிந்த மகாத்மாக்களால் தான் பக்தி பாதையில முன்னேற முடியுமே தவிர, அவர்கள்தான் முதல்ல பக்தி பாதையை கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, மேலோட்டமான விஷயங்களுக்கு கலங்கக்கூடிய நபர்கள் கிருஷ்ண பக்தியில விஷ்ணு பக்தியில முன்னேறுவது சாத்தியமான மாறியம் கிடையாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக பலங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பந்தத்து பலம் தேசம், உடனடியாக பலங்கள் கிடைக்கக்கூடிய சிறுதெய்வங்களுடைய பக்திகள் பக்தராக மாறலாம், சிவபக்தராக மாறலாம், முருக பக்தராக மாறலாம், அல்லது வருடத்தில் 30 நாட்கள் மட்டும் பக்தி செய்யக்கூடிய ஐயப்ப பக்தராக மாறலாம். வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். காரணம், 20 நாட்கள் தான் நீ வந்து ஐயப்பனுடைய பேரை சொல்லணுமே தவிர, மிச்சம் உள்ள 300 நாட்கள் நீ எப்படி வேணாலும் வாழலாம், உனக்கு சோதனை என்பதே கிடையாது. இங்க பல விதமான சோதனைகள், எதனால இவ்வளவு சோதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும், எதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிரூபிக்கிறார், எல்லாத்துக்கான காரணங்கள் இருக்கு. காரணங்கள் எல்லாம் இல்ல, முதல் காரணம், கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை இந்த பௌதிக உலகத்து மேல பற்றுதல் இல்லாதவராக மாற்ற விருப்பப்படுறார். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுமே எளிமையான முறையில் இனிமையான முறையில் உனக்கு நடந்து விட்டால் இந்த உலகத்திலே இங்க வாழணும் தான் உனக்கு தோணும். கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போகணுங்கிற விருப்பம் உனக்கு வராது. உனக்கு பல நேரங்களில் பார்க்கலாம், கிருஷ்ண பக்தருடைய வீட்டிலே அரகர்கள் பிறப்பாங்க, அதான் நரகாசுரனுடைய கதை. நரகாசுரனுடைய தாய் மிகச்சிறந்த பக்தை, ஆனா அவளுக்கு பிறந்தது வந்து அசுரன். குந்தி மகராணி மிகச்சிறந்த பக்தை, கணவனை இளமையிலே இழந்துட்டா. திரௌபதி பகவானுடைய மிகச்சிறந்த பக்தை, பகவான் அவளுக்கு பற்றுட்டு மாற்றுவதற்காக, பற்றில்லாதவளாக மாற்றுவதற்காக ஒரு ஆம்பளை பையன் மறந்தாலும் அது மேல ரொம்ப பற்றுதல். 5 பையங்க, 5 பையங்களையும் பகவான் எடுத்தார். பற்றின்மை, பற்றின்மை சொல்றோம், பேச்சாலும் சொல்றோம், பற்றின்மை உண்மையில இதயத்தில் வளர்க்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அல்ல, கிருஷ்ணத்தினுடைய பக்தர்கள் இந்த உலகத்துல தாமரையில மேல தண்ணீர் இருக்கிற மாதிரி தான் அவர் வாட விடுதாரே தவிர, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் கூட பற்றுதாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணுவது கிடையாது, உற்பத்தி செய்வதே கிடையாது. அதனால்தான் பக்தி பாதையை எடுத்து போறவங்க கூட பக்தர்கள் கேட்கிறாங்க, எதனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்பதானே உனக்கு தெரியும், துக்காலையும் அசாசனம் சொல்லக்கூடிய பகவானுடைய ஸ்லோகத்துக்கு என்ன பண்ண முடியும், அர்த்தம் அப்பதான் தெரியும். எல்லாமே எளிமையா நடந்துட்டுன்னு வச்சுங்களேன், 16 மாலை ஜெபம் பண்ணோம், அடுத்த நாளே கோயில், அடுத்த நாளே 300 பக்தர்கள், அடுத்த நாளே 300 புக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சுன்னா உனக்கு மமதே வந்துடும். மற்றொரு இந்த உலகம் எளிமையான உலகம் நினைப்பேன், மமமாயா துரத்தையாங்கிறார். மிக மிக கடினமான உலகம் அப்படிங்கிறார் பகவான், மிக மிக கஷ்டமான உலகம். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த மாய சக்தி மிக மிக மோசமானது. அப்ப நம்மளை போல சரகா பக்தர்கள் இந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் புரிந்து கொள்கின்றார்கள், இந்த இடம் நம்ம இருக்க வேண்டிய இடம் கிடையாது, இங்க எப்படிதான் மிகப்பெரிய அளவில் பெருமையான முயற்சி எடுத்தாலும் கூட நிரந்தரமான இன்பமான வாழ்க்கையை அடைய முடியாது. பக்தராகிய நாம் வந்து முழுமையான முறையில் இந்த உலகத்தை விட்டு பகவானுடைய பாதுகாப்புல ஆன்மீக உலகத்திற்கு வைகுண்டத்துக்கு செல்வதற்கு முழு தீர்க்கமாக இருக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு அப்பதான் வருவோம். இல்ல நம்மளும் அவளை எளிமையா வரமாட்டோம், எளிமையா வரமாட்டோம். அவளும் ஜீவன் மாயின் பிடியிலிருந்து அவளை எளிமையா வழியில வர வந்து விருப்பப்பட மாட்டான். அதான் புல்லோம தாகூருடைய கதையில பாக்குறோம். புல்லோமங்கல தாகூர் இரவுல வந்து அங்க ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம், அப்ப கூட அவர் வந்து உபச்சாரியவே சந்திப்பதற்காக செல்கின்றார். ஆத்த தாண்டி அங்க ஒரு பாம்பு, பாம்பு வந்து மலை இது மரத்துல இருக்குது, அந்த பாம்பை கயிறு நினைத்து அவர் கட்டிப்பிடித்து மேல உபச்சாரிய பார்க்கறதுக்காக போறார். ஆனா அங்க உபதேசம் யாரால வழங்கப்பட்டால் இவன் உடனடியாக பக்தனாக மாறுவாங்கிறத கிருஷ்ணர் புரிந்து அந்த உபச்சாரியே அவளுக்கு உபதேசம் பண்றார், என்ன சந்திப்பதற்காக நீ இப்படி வந்த, இதே முயற்சியை வந்து நீ கிருஷ்ணரை சந்திப்பதாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்கும் போது அந்த பேசும்போது அவருக்கு உணர்வு வருது. உடனடியாக வந்து புல்லோம தாகூர் விட்டுட்டு விருந்தாவனத்துக்கு போறார். கிருஷ்ணர் அங்க யார் மூலமாக அந்த விஷயத்தை பேசுறார் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க, சூழ்நிலை எப்படி உண்டு பண்றார். காரணம், பகவானுடைய பக்தர்கள் அப்படிதான் இருக்கணும். சில புரோபாதனுடைய வாழ்க்கையில் எழுதுறார், புரோபாடைய ஜாதகத்தின்படி புரோபாத் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக மாற வேண்டும். ஆனா அவர் உலகத்திலே பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார் வேற விதமாக. ஆனா அவர் மிகப்பெரிய பலவிதமான வியாபாரங்களை செய்யும் போது ஒவ்வொரு முறையும் வியாபாரத்தில் பலவிதமான தடங்கல்கள், அந்த வியாபாரம் வெற்றியடையவே இல்லை. புரோபாத் புரிஞ்சுக்கிட்டார், என்னுடைய குருமஹராஜுடைய ஆணை வந்து எனக்கு 22 வயசுல கிடைத்தது, இதுவரைக்கும் நான் அதை வந்து முழுமையான முறையில வந்து பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணல, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே போராடினேன். இப்ப கிருஷ்ணன் எனக்கு நிரூபிக்கிறார், முழுமையான முறையில விட்டு நீ வனப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்து குருவுடைய சேவையில ஈடுபடுங்கிறத நிரூபிக்கிறான்னு சொல்லிட்டு புரோபா வந்து அந்த மோசமான பிசினஸ் மோசம் அவருடைய அலுவலகத்தில் வந்து பல விஷயங்கள் களவு போயிருது. புரோபாத போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, அதை மீண்டும் சீர்திருவதற்கு முயற்சி பண்ணல. அலகாபாத்திலிருந்து நேரடியாக என்ன பண்ணிருந்தார், ஒரு நாள் வந்து ட்ரெயின் அனுப்பியிருந்தார். ஹரிஷேதனம் சனை, கிருஷ்ணன் அங்க பிடுங்கி அவட்ட பற்றினுமையை எடுத்து முழுமையான முறையில் கிருஷ்ண பக்தி சேவையில வந்து ஈடுபடுத்துகின்றார். இப்படி வந்து பலவிதமான காரணங்களுக்காக தான் கிருஷ்ண பக்தர்களுக்கு வந்து வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் நடக்குது. அதுபோல தர்மருக்கு இங்க மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள். ஆனா சில நேரங்களில் பல நேரங்களில் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக பல நேரங்களில் பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் இதுதான், சீத்தைக்கு எதனால இவ்வளவு துன்பங்கள் வந்தது, பகவானுடைய மனைவிக்கே எதனால இந்த மாதிரி துன்பங்கள் வந்தது, சீத்தையை எப்படி ராவணனால தொட்டு தூக்கி சொல்ல முடியும், அது ஒரு கேள்வி. அடுத்து ராமர் மீண்டும் அயோத்தியாவிற்கு திரும்பி வந்த பிறகு சீத்தை எதனால வந்து மீண்டும் அவளுக்கு அவ்வளவு கடுமையான தண்டனையை வந்து கொடுத்தார். அது மட்டுமல்ல அங்கே தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை கொடுக்கிறார், சீத்தையை வந்து குரங்குகள் மீண்டும் விபீஷணர் எல்லாம் அழைத்துட்டு வரும்போது இங்கே இப்பொழுது நெருப்பு நுழைஞ்சு என்ன பண்ண, நீ வந்து உன்னுடைய சுத்தத்தை நிரூபி அப்படிங்கிறார். அங்கே அந்த இடத்துல நிரூபிக்கிறார். ஒருவேளை சொல்ல போனா நமக்கும் அந்த மாதிரிதான் சொல்றார். பகவானுடைய பக்தர்கள் அல்லாதவெல்லாம் சந்தோஷமா அந்த உலகத்தில் இருக்கிறான். நமக்கு சோதனை மூலமாக நீ எந்த அளவுக்கு சுத்தமானவன்ங்கிறத நெருப்பு நுழைந்து நிரூபி அப்படிங்கிறார் பகவான். கஷ்டமான காரியம், இட்ஸ் நாட் ஈஸி திங். ஆனா இதை பார்த்து பௌதிகவாதிகள் கண்டிப்பா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கே போகாம மாடு மேய்க்கிற பையன் ஸ்கூலுக்கு போன பையனை பார்த்து கிண்டல் பண்ணுவான், ஏன்பா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. பிகாஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹி இஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. நோ நீட் ஆஃப் ரீடிங் புக்ஸ், நோ நீட் ஆஃப் கோயிங் டு த ஸ்கூல், நோ நீட் ஆஃப் அட்டெண்டிங் த எக்ஸாம், நோ நீட் ஆஃப் ஒபேயிங் த டீச்சர், நோ ப்ராப்ளம் அட் ஆல், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நமக்கு தெரியும், ஒரு புத்திசாலி மாணவனுக்கு தெரியும், நம்ம உண்மையிலே கல்வி கற்றுக்கொண்டால் இந்த கல்வி உலகத்திலே சொல்லப்படுது காலத்தால் அழியாதது, எல்லா நேரங்களையும் நம்மளை காப்பாற்றக்கூடியது கல்வி. கண்டிப்பா இந்த கல்வி இல்லை, இப்ப படிக்கக்கூடிய கல்வி கிடையாது, உண்மையான ஞானம் எல்லா வகையிலும். திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றார், ஒரு வயதான நபருக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவது கோல் எப்படி நமக்கு உதவுதோ அதுபோல கல்வி என்பது மனிதனுக்கு வாழ்க்கையில கஷ்டமான நேரங்களில் முழுமையான முறையில் உதவும். செல்வம் உதவாத இடங்களில் கல்வி உதவும், உண்மையான ஞானம் வந்து உதவும். அதுபோல பகவானுடைய பக்தர்கள் மன தளர்ச்சி அடையக்கூடாது. காரணம் இந்த நேரத்தில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் உண்மையிலே வந்து நம்மளை வந்து பக்தி பாதையில பௌதிகவாதிகளைப் போல பார்ப்பதற்கு நம்ம வந்து அதை விட அதிகமாக கஷ்டப்படுவதைப் போல தோற்றம் அளிக்கும். ஆனா உண்மையில வந்து அதுக்கு காரணம் கிருஷ்ணனுடைய கருணை. கிருஷ்ணன் அதன் மூலமாக பல விஷயங்களை வந்து புரிய வைக்கின்றார். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் பல கதைகள் இதற்கு சம்பந்தமான முறையில் சொல்லப்படுது. மகாபாரதத்தில் மட்டுமல்ல ராமாயணத்தில், உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதையை பார்க்கலாம். சித்திரகேது மகாராஜன் ஒரு மகாராஜ் இருக்கிறார். இந்த சித்திரகேது மகாராஜர் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன். அவர் மிகப்பெரிய அரசர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆகாய விமானம் இருக்கு. அந்த ஆகாய விமானத்தில் அழகான பெண்கள் கூட அவர் சுத்தி வர்றார். மீண்டும் இதே விஷயம், பகவானுடைய பக்தன் எப்படி பல பெண்கள் கூட சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமா அலைய முடியும். அங்கு நிரூபிக்கப்படுது, அவர் பல பெண்கள் கூட அங்கே சந்தோஷமாக ஜாலியாக அலையக்கூடிய நேரத்தில் அவர் ஒன்றும் சினிமா பாட்டு பாடலை, எல்லா பெண்கள் கூட சேர்ந்து அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு அந்த ஆகாய விமானத்தில் போறார். அவருடைய மனது வந்து அந்த பெண்களுடைய சங்கத்தால் வந்து பாதிக்கப்படல. அதுதான் பகவான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யங்களை வழங்கியிருந்தார். அப்படி அவர் செல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு பர்வதத்தில் பார்க்கிறார். பர்வதத்தில் சிவன் வந்து பார்வதி தன்னுடைய மடியில் வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறார். அங்க முன்னால நாரத முனிவர் இருக்கிறார், பல சாதுக்கள் இருக்கிறாங்க. சிவன் பகவத் தத்துவத்தை பற்றிய உபன்யாசத்தில் அங்கே ஈடுபட்டிருக்கிறார். அப்படி ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஆகாய விமானத்திலிருந்து அந்த ஆகாய விமானத்துடைய உயரத்தை கொஞ்சம் குறைச்சி சிவன் கேட்கக்கூடிய மாதிரி அவர் பேசுறார். உலகத்தில் தர்மத்தை முன் உதாரணமாக இருந்து வாழ்ந்து காமிக்க வேண்டிய மகாஜனம் சிவன், மிகப்பெரிய வைஷ்ணவர், ஆனா பொது சபையில அவருக்கு தர்மத்தை வந்து எப்படி கடைபிடிப்பது என்பது தெரியாதா, தன்னுடைய பத்தினியை வந்து இப்படி எல்லார் முன்னில வந்து மடியில வைத்துக் கொண்டுதான் அவர் மக்களுக்கு உபதேசம் பண்ணணுமா, இது எந்த விதமான உபதேசம், காரணம் பிரச்சாரம் செய்பவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் எதை செய்து காமிக்கணும், ஆச்சாரமாக வாழ்ந்து காமிக்க வேண்டும், அதான் பிரச்சாரகருடைய கடமை, இவர் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டல் பண்றார். அவர் சொல்லதுக்கு காரணம், அங்கு ரெண்டு பேரும் அங்க வேற வேற தளத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மிகப்பெரிய நண்பர்கள், சிவனும் சித்திரகேது மகாராஜரும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய வைஷ்ணவர்கள். உண்மையில சிவன் அதற்கு வேறு விதமாக கிண்டலாக சொல்லி அவர் பதில் சொல்ல விருப்பப்படுறார். காரணம் சிவன் பார்வதிய மடியில வைத்தால் அவர் வந்து நம்மளை போன்ற ஒரு நபர் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே மன கவர்ச்சி அடைவது, கலங்கம் அடைவது இந்த உலகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவனாகிய ஆணுடைய தன்மை. ஒரு ஆணுடைய உருவத்தை பார்த்தவுடனேயே மனசு சஞ்சலப்படுவது ஒரு கட்டுண்ட ஜீவமான பெண்ணுடைய தன்மை. சிவன் அந்த தடத்தில் இல்ல, அவர் மாயா சக்தியத்தினுடைய முழு கட்டுப்பாட்டுகளை வைத்திருப்பவர். சிவனுடைய மனைவியான பார்வதி அவருடைய மடியில் இருந்தாலும் அவருடைய புலன்களோ மனதோ உணர்வுகளோ கொஞ்சம் கூட களங்கமடையவில்லை, அதாங்க விஷயம். அதுபோல சித்திரகேது மகாராஜன் அழகான பெண்கள் கூட அங்க வந்து ஆகாய மாரத்தில் சென்றாலும் அவனுடைய மனதும் கொஞ்சம் கூட களங்கமடையல, முழு கிருஷ்ண உணர்வுல இருந்தான். அதாவது ஒரு விஷயம், மக்கள் இஸ்கானை பத்தி கேட்கக்கூடிய கேள்வி, இஸ்கான் இயக்கத்தில் பிரம்மச்சாரிகளும் இருக்கிறாங்க, அழகான பெண்களும் இருக்கிறாங்க, அழகான மான்களும் இருக்கிறாங்க, பக்தியை கடைபிடிப்பது எப்படி? அவர் கிருஷ்ண பக்தியை கடைபிடிப்பதன் காரணமாக அனைத்து நாலு ஆசிரமத்தில் உள்ளவர்களும் ஒரே இடத்துல இருந்தா கூட மன உணர்வுகள் என்ன பண்ணுவாது, பாதிக்கப்படுவது கிடையாது. இது சாதாரணமான மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்வதி தேவி உலகத்தில் உள்ள பெண்களைப் போல, பொதுவாக உலகத்தில் உள்ள பெண்கள் உடனடியாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், பெண் ஜாதி திடீரென்று முடிவெடுக்கக்கூடியவர்கள், உடனே உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. இந்த சித்திரகேது இந்த மிகப்பெரிய மகாபாகவதனுடைய கணவனான சிவனை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு. இங்க நாரத முனிவர் இருக்கிறார், வியாசதேவர் இருக்கிறார், அவர்களுக்கு சிவனுடைய ஒழுக்கத்தை பற்றி தெரியாதா? இந்த சாதாரணமாக முளைத்த இந்த சித்திரகேது மகாராஜர் வந்து இந்த பெரிய அறிவுரையை வழங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு, கோபப்பட்டது மட்டுமல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்தை செய்யறாங்க. வைஷ்ணவர்களுக்கு யாருமே சாபம் கொடுக்க முடியாது, வைஷ்ணவராய் அவருக்கு சாபம் கொடுக்கறாங்க. நீ உடனடியாக என்ன பண்ணணும், பூலோக தரப்பை அரக்கனாக பிறக்கணும் சொல்லி சாபப்பட்டுதான். வைஷ்ணவருக்கு யாருமே சாபம் விட முடியாது, அப்படி சாபம் விட்டாலும் பலிக்காது. அப்படி சாபம் விட்டு உண்மையிலே பலிச்சதுன்னா அது வந்து வேற ஒரு காரணத்துக்காக பலிச்சிருக்கும், மீண்டும் கிருஷ்ண பக்தர் முன்னேறுவதற்காக பலிச்சிருக்கும். உதாரணமாக நாரத முனிவருக்கு சாபம் வழங்கப்படுது, நாரத முனிவருக்கு பிரஜாபதி தக்ஷன் வந்து சாபம் வழங்குறார். பிரஜாபதி தக்ஷனுக்கு மொத்தம் 100 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க வந்து அரபிக்கடல்ல சரஸ்வதி நதி அந்த காலத்தில் கடல்ல போய் கலந்தது, இப்போ அந்த நதி பாகிஸ்தானுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. அந்த இடத்துல கடல் உள்ளுக்கு போய் அந்த 10,000 பிரேட்சதர்கள் சொல்லக்கூடிய அவருடைய மகன்கள் வந்து போய் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தவம் பண்ணதுக்கு பிரேட்சதனுக்கு அனுப்புனது, இவர் எதுக்காக அனுப்புனார் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு எதுக்காக அனுப்புறோம், அங்க போய் வரும்போது எக்கச்சக்கம் பணம் கொண்டு வருவோம்ங்கிறதுக்காக. அதுபோல பிரேட்சதர்களை பிரஜாபதி தக்ஷன் அனுப்பிய காரணம் என்னன்னா, எக்கச்சக்க குழந்தைகள் இருக்கு, அங்க போய் தவம் பண்ணிட்டு புண்ணியத்தோடு அங்க வருவார். வந்தவனே அழகுள்ள மனைவி, அழகுள்ள சொல்லமுள்ள ஒரு வீட்டை கட்டி குடும்பத்தோட சக குடும்பத்தோட உலகத்தில் உள்ள பன்றிகளைப் போல நல்லா வாழலாங்கிற எண்ணத்துல அவர் அனுப்புனது தவம் பண்ணுவது. ஆனால் அவர் அங்க இடத்துல போய் பிரச்சாரம் பண்றார் நாரத முனிவர், இவ்வளவு அழகாக நீங்க தபஸ் பண்றீங்களப்பா, இவ்வளவு அழகாக தபஸ் பண்ணக்கூடிய நீங்க வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு லாய் கிடையாதுப்பா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு தான் லாய் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. நீங்க நல்லா தபஸ் பண்றீங்க, நல்லா பக்தி பண்றீங்க, எதுக்காக கிரகஸ்தாசிரமத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய வேரத்தை வந்து வீணடிக்கணும்னு சொன்னவொடனே உங்களுக்கு உடனடியாக வந்து புரியுது. உடனடியாக அவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை எடுத்துக்கிட்டு வனத்துக்கு போனவர்கள் சொல்லப்படுது, சூரியன் வந்து மேற்கு திசையில மறைஞ்சது, மீண்டும் திரும்பி வரவே வராது. மீண்டும் எந்த திசையில் தான் திரும்பி வரும், கிழக்கு திசையில தான் திரும்பி வரும். அதுபோல வீட்டை விட்டு போனவர்கள் இதுவரைக்கும் வீட்டுக்கு திரும்பவில்லைன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அவ்வளவுதான், ஆசிரமத்துக்கு போனாங்க, பக்தி பண்ணாங்க, பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டாங்க, அப்படிதானே? மீண்டும் ஆசிரமத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவர் பிரம்மச்சாரி கிடையாது, கர்மச்சாரி. அதுபோல மீண்டும் அவருக்கு மீண்டும் மகன்கள் பிறக்கிறாங்க, அந்த மகன்களையும் இதே போல பிரச்சாரம் செய்து அவர் என்ன பண்றார், மீண்டும் பகவானுடைய உலகத்துக்கு அனுப்பிடுறார். அப்ப அந்த செய்தி வந்து மீண்டும் வந்து பிரஜாபதி தக்ஷனுடைய இல்லத்துல சொல்லப்படுது, உன்னுடைய ஒவ்வொரு மகன்களையும் நீ ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் இந்த நாரத முனிவர்களை பிரம்மச்சாரி பக்தர்களாக மாற்றி, முழுநேர பக்தர்களாக மாற்றி பகவானுடைய உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு பயங்கரமான கோபம். அவருடனே இந்த நாரத முனிவரை பார்த்து சாபம் விடுதார், நம்மளை பார்த்து இன்னைக்கு போலீஸ் ஆபீசர் சாபம் விடுற மாதிரி, இவன் வந்து சாதுவுடைய உடல்ல இருந்து, சாதுவுடைய உடையில இருந்து, பிரம்மச்சாரியுடைய உடையில இருந்து குடும்பத்தினருடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கின்றார், அநீதியான முறையில செயல்படுகின்றார், அதர்மமான முறையில செயல்படுகின்றார். ஆனா இவனுக்கு நான் சாபம் விடுறேன், இவன் உலகத்துல எந்த ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது, தங்கவே முடியாது. நார்மலுக்கு இந்த சாந்த சாபம் கட்டணும்னு ரொம்ப சந்தோஷம். காரணம், உண்மையிலே ஒரு சாது நிரந்தரமா எங்கேயுமே தங்கக்கூடாது. மகத் விச்சலனம் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. விச்சலனம்னா எப்பவும் அவன் நடந்துகிட்டே இருக்கணும். காரணம், மாவுபாவனை ஆக்சுவலா சாஸ்திரத்துல ரூல், 3 நாளைக்கு மேல எந்த ஒரு சாதும் ஒரே ஊர்ல தங்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். காரணம், 3 நாள் தங்கணும்னா ஒரு மரத்தடியில் தங்க, 3 நாள் கழிச்சு இது என்னுடைய மரம் தோணும், இன்னொரு பண்டாரம் வந்தானா அந்த பண்டாரத்தை நான் சண்டை போடுவேன், இது என்னுடைய மரம்னு சொல்லிட்டு, நீயும் பண்டாரம் அவனும் பண்டாரம், இதை சண்டை போதில் அர்த்தம் என்ன? அண்ணா பற்றுதல் அந்த அளவுக்கு வரும். ஒரு சாதுவுக்கு இந்த இடையில ஒரு சாபம் வழங்கப்பட்டால் உண்மையில மிகப்பெரிய கருணை, அவர் எங்கேயும் தங்க போறது கிடையாது, 3 நாளைக்கு மேல எங்கேயும் தங்க போறது கிடையாது, அங்க எந்த வீட்டையும் பார்க்க போறது கிடையாது, எந்த மதாஜியும் பார்க்க போறது கிடையாது, அவருக்கு எந்த விதமான பற்றுதலும் வராது. இட்ஸ் வெரி நைஸ், அவர் ரொம்ப சந்தோஷம். அவரை பிரபாத்தனுடைய பொருளர்கள் எழுதுகிறார், நான் உலகம் முழுவதும் 108 கிருஷ்ண பக்தி ஆலயங்கள், அழகான ஆலயங்களை வந்து நிறுவியிருக்கிறேன், மிகப்பெரிய ஆலயங்கள், மான்ட்ரியல், லாஸ் ஏஞ்சல்ஸ், டெல்லி, கல்கத்தா, மாயாப்பூர், அப்கோர்ஸ் மாயாப்பூர் பாம்பேல அந்த காலத்தில் பிரபா காலத்தில் இருக்குது. பிரபா மீண்டும் பொருளர்கள் எழுதுகிறார், இது போன்ற ஏராளமான அழகான ஆலயங்கள் எனக்கு இருந்தாலும் கூட எந்த ஒரு ஆலயத்திலையும் 3 நாட்கள் மேல எல்லாரையும் தங்க முடியாது. ஆலயங்கள் வந்து பக்தர்கள் தான் அனுபவிக்கிறாங்க, நான் அனுபவிக்கல. காரணம் வந்து என்னன்னா, நான் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்களை, அழகான இளம் நபர்களை, அவங்களுடைய அழகான குடும்பங்கள் இருந்து பிடித்து எடுத்து முழுநேர பிரம்மச்சாரிகளாக சன்னியாசி அமைச்சிட்டா, அவங்க பெற்றோர்கள் எனக்கு சாபம் விட்டாங்க. என்ன சாபம் விட்டாங்க, இவர் வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அது வந்து உண்மையில அனுகூலமானது. அல்ல பிரபா என்ன தன்னுடைய தள்ளாத வயதுல, அவ்வளவு வயதுல, 12 வருடங்கள்ல அவர் 7 முறை 8 முறை மொத்த உலகத்தை வந்து சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார். ஒரு விஷயங்கள் வந்து பின்னால வேற ஒரு கண்ணோட்டத்தில் நடக்குது. அதுபோல ஒரு சாபம் விட முடியாத வைஷ்ணவன் இன்னைக்கு சித்திரகேது மகாராஜா பார்வதி தேவி சாபம் விடுறாங்க. நம்மள ஒருத்தர் சாபம் விட்டால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை வேற, ஒரு வைஷ்ணவன் ஒருத்தன் சாபம் விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை வேற. நம்மள எவனாவது சாபம் விட்டா நம்ம உடனடியாக அவனை சாபம் விடுவோம். அதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கிளி இருக்கு, ஒரு கதை இருக்கு, கிளி கதை. ரெண்டு ரிஷிகள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சத்துவகுணத்தில் உள்ள ரிஷிகள், மிகப்பெரிய புலனடக்கம் உள்ளவர்கள். இதுதான் இந்த பௌதிக உலகத்தில் எவ்வளவுதான் மிகப்பெரிய சத்துவகுணத்தை வளர்த்தாலும் ரஜோகுணம் மீண்டும் உள்ளுக்கு நுழையும், சுத்த சத்தத்தை உன்னால பார்க்க முடியாது. அதான் சம்சாரதவா பாட்டில் பாடுகிறோம். காட்டில் வந்து மூங்கில்கள் வந்து எப்படி உரசி திடீர்னு தீ வருமோ, அதுபோல சாது கொண்டை சபையில கூட, முனிவர்களுடைய சபையில கூட மாயா வந்து சண்டையை முட்டிவிடும். இப்ப ரெண்டு ரிஷிகளுக்கு இடையில பயங்கரமான சண்டை, ஒருத்தர் சாபம் விடுறாங்க. இவர் முதல்ல சாபம் விடும் போது இவருடைய ஆன்மீக சக்தி கொஞ்சம் குறையுது 1%. அவர் சாபம் விடுறார், அதுல ஆன்மீக சக்தி 1% குறையுது. அடுத்தவர் சாபம் விடுறார், இது 99% அவங்க 98%, அவருக்கும் 98, 99, 96, ரெண்டு பக்கம் கடை இறங்கிட்டே இருக்குது. ஒரு சேட்டன் மைண்ட்ல இவர் சாபம் விடுறார், அவருடைய புண்ணியம் அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு, நீ கிளியா போவன்னு சாபம் விடுறார். அவன் கிளியா போயிருந்தார் அந்த சாது. அவர் மீண்டும் இதுக்கு சாபம் விடுறார், நீ கிளியா போவன, இவரு கிளியாக ரெண்டு பேரும் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துட்டு ரெண்டு கிளியும் மீண்டும் சண்டை. சாரியான கருண கொடூரமான சண்டை. மேபி ரோட்ல ரெண்டு நாய் சண்டை போட்டதுன்னா போன பிறகு சாதுவா வாழ்ந்திருக்கலாம், முனிவரா வாழ்ந்திருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் தேர். அந்த பழைய ஜென்மத்துடைய ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் ஒரே ரூம்ல கூட வாழ்ந்திருக்கலாம். தேர் பாசிபிலிட்டிஸ் தேர். கீழே வருவது என்னைக்குமே எழுவி எழுது, மேல போறதுதான் கஷ்டமான விஷயம். வழக்கு மரத்தில் ஏறதுக்கிற கிராமத்தில் பார்க்கலாம், வழக்கு மரத்தில் மேல போயிருவோம் மெண்டுக்கலாம் வந்துருவோம். அதுபோல பொதுவாக நம்ம சாப்பிடுவோம், ஒருத்தர் சாப்பிட்டா எது சாப்பிடுவோம். ஆனா சித்திரகேது மகாராஜ போய் மீண்டும் வந்து பணிவான முறையில தன்னுடைய தலைய பார்வதியுடைய காலில் வைத்து அந்த சாபத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட உடனே மீண்டும் ஒரு அரக்கனாக பிறகிறார். அவர் தான் வந்து ருத்ராசுரனாக வந்து பிறகிறார். அப்ப சிவன் பார்வதியை பார்த்து சொல்றார், பார் ஒரு வைஷ்ணவனுடைய குணத்தை கிருஷ்ணர் எப்படி நிரூபிச்சிட்டார், பார் அவனுடைய நடத்தையின் மூலமாக நிரூபிச்சிட்டார், பார் உனக்கு வைஷ்ணவனா என்னங்கிற லட்சணம் தெரியாம இருந்தது. மேபி நானும் வைஷ்ணவன் தான், என்னுடைய கணவன்கிறதா என்னுடைய பெருமை உனக்கு தெரியாது. இன்னொரு வைஷ்ணவன் மூலமாக பகவான் வைஷ்ணவனா என்னங்கிறத நிரூபிக்கிறார், பார் அவன் வந்து நீ வந்து அவனை சாபம் விட்டாய், அசுரனாக மாறுவதற்கு சாபம் விட்டாய், ஆனால் அவனும் கோவப்படுவதற்கு பதிலாக உடனே வந்து நம்பிக்கிட்டான், அந்த சாபத்தை தலையில் ஏற்றுக்கொண்டு உடனே கீழப்பட்டான், பதியா இதுதான் வைஷ்ணவன் அப்படிங்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா சரி, மகாபாரதத்திலையும் சரி புராணங்களையும் சரி, கிருஷ்ணர் இந்த விஷயங்களை நடத்துவதற்கு காரணம் பின்னால இந்த விஷயங்கள் மூலமாக பலவிதமான கிருஷ்ண பக்தி தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கின்றார். சில விஷயங்களை நம்மளால் இவன் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. இதை எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியும், பாகாயத்தில் நம்ம பறக்க ஆரம்பிக்கிறோம், நம்மளால் சிட்டுக்குருவி மாதிரி கொஞ்ச தூரம் பறந்துட்டு கீழே வந்து உட்காந்துருக்கும். மேலே பறக்கிறது சண்டே ப்ரோக்ராம் அன்னைக்கு, கீழே வந்துடுறது வந்து மொத்த வாரத்தில் 5 நாளும். சண்டே ப்ரோக்ராம் முடிஞ்சு மேலே வந்துடும், அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிளை நிற்கும் குருவி, அப்புறம் அடுத்த நாள் மீண்டும் மேலே. தட்ஸ் ஆல், நம்முடைய பக்தி கெப்பாசிட்டி அவ்வளோதான், உண்மை உண்மை இல்லையா, இந்த சின்ன ஸ்பைடர் பிளைன் மாதிரி, தட்ஸ் ஆல். ஆனா உண்மையில ஆச்சாரியர்கள் மிகப்பெரிய, அவர்கள் வந்து சக்தி மிக்க கருடனை போன்றவர்கள், அவர்கள் வந்து பக்தியில் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதுனால ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கிறாங்க, நோ லேண்டிங் அட் ஆல். இப்போ ஆகாயத்தில் மேலே போக போக இந்த பூமியை பற்றிய எல்லா விஷயங்களும் விளக்கமாக வந்து தெரியும். அதுபோல நம்மளை போன்ற சாதாரணமான ஜீவன்களுக்கு இந்த பக்தியோட சூக்ஷ்மமான விஷயங்களை உடனடியாக புரிந்து கொள்ள முடியல. நான் நம்ம மேலே எழுந்தா தான் கீழே பார்க்க முடியும், நம்ம மேலே போகலையே. அதாவது ஒரு பக்தர்கிட்ட கேட்டாங்க, என்ன பிரபு மாய்க்கு மேலே போயிட்டு நல்ல பக்தியில் இருந்தீங்க கீழே ஃபால் டவுன் மாதிரி ஆகிட்டீங்க, என்ன பிரபு மேலே போனா தானே பிரபு கீழே ஃபால் டவுன் ஆகுது. ஆனா ஆச்சாரியர்கள் ஆகாயத்தில் மிக உயரமாக பிறப்பதனால அவர்களால இந்த விஷயங்களை வந்து ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும். ஓரளவிற்கு இங்க தான் சொல்றார் நகி அசிய கடகிசித்து ராஜன், கடைசியில் இந்த விஷயம் இதனால எதற்காக நடந்தது அப்படிங்கிற விஷயம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஜீவன் வந்து முழுமையான முக்தி அடைஞ்சா கூட முழுமையான குணத்தை என்ன பண்ண முடியாது, வளர்க்கவே முடியாது. அதான் சொல்லிட்டார் பகவான், சில விஷயங்கள் ரகசியங்களில் நான் மரணமாக இருக்கின்றேன். எதனால மரணம் இந்த நேரத்தில் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, மரணத்துக்கு பின்னால் அவர் எங்க போனார், நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். Only Krishna knows ultimately. Nobody can understand. யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மூலமா கிருஷ்ணர் என்ன நிரூபிக்கிறார், த அல்டிமேட் அத்தாரிட்டி, இறுதியான விஷயம் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் சொல்ல பிரம்மாவால கூட புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படுது. இறுதியில நபர் யார் மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான், வேற யாரும் முடிய முடியாது. கடைசி அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், ராமாயணம் மகாபாரதத்துல, ராமாயணத்துல, ராமாயணத்துல ராவணன் கும்பகர்ணன் ரெண்டு பேரும் எல்லாரையும் ஜெயிக்கிறாங்க, தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துல மரணத்தை யாருமே ஜெயிக்க முடியாது. கடைசியில ராவணன் எல்லா தேவருடைய உலகத்தை ஜெயிச்சுட்டு கடைசியில எங்க யுத்தம் பண்ண போறாரு அப்படின்னாக்க, வந்து நேரடியாக வந்து நரகலோகத்துக்கே யுத்தம் பண்ண போறார், யமராஜனுடைய உலகத்துக்கே யுத்தம் பண்ண போறார். யமராஜன் வழக்கம் போல எருமாடுல வந்து யுத்தம் பண்றார், எருமாடு கண்டிப்பா எந்த ஒரு எருமாடு கிடையாது, அங்க உள்ள எருமாடு, எருமாடுல வந்து ஒரு யுத்தம் பண்றார். அவர் ஒவ்வொரு அஸ்திரமா விடுறார் ராவணனை ஜெயிக்கிறதுக்காக, இவரால் ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம், புரோபாத் பொருளில் எழுதுறார், ஹிரண்யகசிபு இந்த உலகத்தில் அரசாட்சி பண்ணும்போது தற்காலிகமான முறையில் அவருடைய வீட்டில் வேலைக்காரன் யார் வேலை பார்த்தா, நாரத முனி வேலை பார்த்தார். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேட் டு பி வெரி ஹம்பிள். சூழ்நிலைக்கு ஏற்ப பகவான் சில விஷயங்களை செய்கிறார், பொறுமையாக்குறார் நம்மளை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் யமராஜன் ஒவ்வொரு ஆயுதமாக விடுறான், கடைசியில் பார்க்குறான் எல்லா ஆயுதத்தையும் இவன் ஜெயிக்கிறான்னு. கடைசியில் அந்த மரண ஆயுதத்தை பாசக்கயத்தை வந்து வீச ஆரம்பிக்கிறார். பாசகையத்தை வீசினா கண்டிப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுமே அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும், காரணம் மரணத்துக்கு கட்டுப்படாத ஒரு நபர் கிடையாது. அவர் பாசகையத்தை வீச போறக்கூடிய நேரத்தில் பிரம்மா ஒரு பிராமணனுடைய உருவத்தை எடுத்து அங்க போய் அவர் சொல்றார், தயவு செய்து நீ வந்து இப்ப வீசாத, நீ வந்து தோத்த மாதிரி நடிச்சு ஓடி இருங்கிற. அவன் வந்து என்ன நினைப்பான், உன்னையே நான் தோற்கடிச்சிட்டேன், மீவன் யமராஜனே நான் தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் இன்னும் அகங்காரம் கூடும். அல்ல, உலகத்தில் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். பகவான் ராமர் சாதாரண மனித உருவளை வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், மனிதன் மாதிரி தான் தெரியும், அவனுடைய அகங்காரத்தால் ராமனுடைய போய் யுத்தம் பண்ணுவான். அப்போதான் நான் அவனை கொல்ல முடியும், காரணம் என்னாலே அவனை கொல்ல முடியாது. அப்போதான் அவன் ராமர்கிட்ட போய் யுத்தம் பண்ணுவான், ராமர் கையால் முடியும் போது மீண்டும் நான் பீஸ்ஃபுல்லாக இருந்து பிரம்மலோகத்திலிருந்து உலகத்தை நிர்வாகம் பண்ண முடியும். அந்த நேரம் தோத்த மாதிரி ஓடிடுகிறார், தோத்த மாதிரி அவர் ஓடிடுறார் தப்பிச்சு. உடனே ராவணன் யோசிக்கிறான், இனிமே யமராஜனே நம்ம ஜெயிச்சிட்டோம், என்னை பார்த்து பயந்து போயிட்டார், இனிமே உலகத்தில் என்ன யார் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தான் அவர் வந்து நம்ம நினைக்கிறார், ராவணன் வந்து பகவானை ஏற்றுக்கொள்ள தயாரில்ல, சாதாரணமான மனிதனாக ஏற்றுக்கொண்டான். அப்படி இதில் இன்னும் ஆழமாக போக்க போனால் இது இன்னொரு விஷயம் இருக்கு, ராவணனை உண்மையில் யமராஜனாலையும் கொல்ல முடியாது. காரணம், ராவணன் வெளிப்படையான முறையில் அசுரனாக இருந்தால் கூட அவன் பகவானின் நித்திய சகா ஆன்மீக உலகத்திலிருந்து வந்த ஜெயன் விஜயன், அவனை கொல்வதற்கு பாசக்கேட்டுக்கு வந்து சக்தி கிடையாது, இங்கே பீஷ்மர் அவரை கொல்வதற்கு வந்து மாயசக்திக்கு சக்தி கிடையாது, போறே அவன் தன்னுடைய விருப்பத்தால் தான் மரணம் அடையணும். இல்லாவிட்டால் கிருஷ்ணனுடைய சொந்த கையால் தான் மரணம் அடைய முடியும். அதான் எது வம்சம், எதனால கிருஷ்ணராலே கொல்லப்பட்டது அப்படின்னு வரைய கேள்விதான் மக்கள் கேட்கிறாங்க, என்னப்பா சொந்த அண்ணன் தம்பியை அடிச்சுக்கொண்டார் கிருஷ்ணர், அது எது வம்சத்துக்காரங்களே சொந்த கிருஷ்ணரை போய் கொல்ல போனாங்க, என்னப்பா அது பக்தி? கண்டிப்பா அவங்களுக்கு விளக்க முடியாது. அதுக்கு மற்றொரு விளக்க வரை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணன் மகாபாரத்தில் வந்து அநீதியான முறையில் நடந்ததுனால அவர் செஞ்ச பாவ கர்மம் என்ன ஆகுது, அவரை பாதிக்கிறது, அவர் மற்ற குடும்பத்தை கெடுத்தார், அதில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய குடும்பம் வந்து கெடுது. பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். விஷயம் என்னன்னா, எதுவும் அரசர்களை யாராலையும் கொல்ல முடியாது, அவங்க இந்த உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா கிருஷ்ணரே அவங்களை கொன்னு எடுத்துட்டு போனால்தான் முடியும், இல்லாட்டா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் அவர் கொல்றார். அது கொல்ற மாதிரியும் தெரியாது, சில நேரத்தை பார்த்தீங்க கோழி வந்து தன்னுடைய குஞ்சை வந்து மிதிக்கும், ஆனா வந்து குஞ்சு தப்பிச்சிட மாட்டீங்களா, குஞ்சு வந்து சாகாது. ஏது மற்றொரு மிளங்கு செஞ்சுனா உடனே செத்து போயிரும். அவர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பக்தர்களை கொல்லும் போதோ மிதிக்கும் போதோ பக்தர்களை என்ன பண்ண மாட்டாங்க, சாக மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. அனைவருமே நித்திய முக்தாஸ் அதனாலதான் விஷயம். ஸோ மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதைக்கு ஜெய். கேள்விகள்
முடியவில்லை என்றாலும் அவருடைய கர்மங்களுக்கு ஏற்ற பலங்களை தான் அவர் கொடுக்கிறார் என்பது உண்மைதானே?
யா, பௌதிக பாதையில ஈஸியா புரிஞ்சுக்கலாம், நம்முடைய பௌதிக பக்திக்கு பாதையை எடுக்கிறதுக்கு முன்னால ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு புத்தி இருந்ததுன்னா, வேதத்துறை கோட்பாடுகள் தெரிஞ்சதுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா பாவகர்மம் பண்ணிருக்கிறோம், ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா புண்ணிய கர்மம் பண்ணிருக்கிறோம், அப்படித்தானே? அதுலயும் கூட சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ள முடியாது. கிம் கர்மக்கும் அகர்மேரி கவயோபி அத்திர மோகிதக. காரணம் வந்து லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு முன்ன ஒரு கர்மத்துடைய விளைவு இந்த பிறவியில் வரும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் முழுக்க நீங்க சுத்தமானவங்களா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஜெயிலுக்கு போண்டியிருக்கும். இப்போ உங்களோட யதார்த்த கணிப்பின்படி அது கரெக்ட் தான், நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடாது. பிகாஸ் இன் திஸ் லைஃப் த்ரூட் யுவர் ஹோல் லைஃப் பிராக்டிஸ் தருமா? ஏன்னா கர்மத்திலேயே மூன்று விதமான கர்மம் இருக்கு, வெளிப்படையாக வெளிப்பட்ட கர்மங்கள், சில கர்மங்கள் நம்முடைய இதயத்தை இன்னும் விதையா இருக்கு, விதைக்கு விதையா இருக்கு, அதான் பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் இந்த வாழ்க்கையில இந்த கர்மத்தை பண்ணிருக்கவே மாட்டேன், ஏதோ ஒரு வாழ்க்கையில பண்ணிருப்ப, அதுக்கு இப்ப பலன் வரும். இந்த வாழ்க்கை ஃபுல்லா வந்து கொள்ளதான் அடிச்சிருப்ப, ஆனா ஒரு நாள் போலீஸுக்கு போக மாட்டேன், என்னோட பிராரப்த கர்மம் ஸ்ட்ராங்கா இருக்குது. போலீஸால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. நீ தப்பே பண்ணிருக்க மாட்டா, மாட்டிக்கிட்டோம் போலீஸுக்கு போண்டிருக்கும் பிராப்த கர்மா. பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக புரிந்து கொள்ளலாம் பௌதிக பாதையில். ஆன்மீக பாதை ரொம்ப நுணுக்கமானது. ஒரு திடீர்னு ஒரு பக்தர் வருவார், அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் முன்னேறி போயிருவார், அது திடீர்னு ஒரு பக்தர் வருவார், திடீர்னு இறந்து போயிருவார், திடீர்னு சாதாரண பக்தராக இருப்பார், மேல இருப்பார், மேல பக்தர் இருப்பார், கீழே இருப்பார். இட்ஸ் வெரி நுணுக்கமானது. நல்ல பக்தராக இருப்பார், வெளிப்படையா கஷ்டப்படுவார். மோசமான பக்தராக இருப்பார், நல்லா இருப்பார். ரொம்ப நுணுக்கமானது. அதான் பகவான் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா சொல்றாரு. ஆனா கடைசியில பார்க்கும்போது எல்லாம் பகவானுடைய விருப்பத்துல அனுகூலமான முறையில தான் நடக்குது. பாண்டவர்கள் பாக்குறோம், வாழ்க்கை கஷ்டப்படுறாங்க அப்படிதானே. பட் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். இதையும் பகவான் எப்படி வெளிப்படுத்துறாரு விஷயங்கள் ஒண்ணும் கிடையாது. நம்ம அதே லீலையை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதே பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பகவானுடைய பக்தருடைய வேலை என்ன, அதான் செய்யணும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு சுமரணம், பகவானை பத்தி நினைக்கணும், பகவானுடைய கதைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அதை ஆழமா யோசிச்சுக்கொண்டே இருந்தீங்கன்னா அதுக்குரிய பதில பகவான் கிருஷ்ணன் கொடுப்பார். இல்லைன்னா அது வந்து ரகசியமா தான் இருக்கும். அதான் வந்து ராமச்சந்திர உப்ராவுடைய வாழ்க்கையில கிடந்தது. ராமச்சந்திர உப்ரான் மதுரை ஒரு பிராமணன் இருந்தான். அந்த பிராமணன் ராமச்சந்திரனுடைய மூர்த்தி மிகப்பெரிய பக்தன். அவன் எப்பவுமே அதே தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஐயோ, நம்முடைய ராமச்சந்திரனுடைய மனைவியான சீதாதேவி வந்து இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டான ராவணன், எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு அவனால் தாங்கவே முடியல. எப்பவுமே அதே தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா பிரயாணத்துக்கு வரும்போது மதுரைக்கு வரார். மதுரை வந்து அவனுடைய வீட்டில் வந்து சொல்லார், எனக்கு நீ சமைச்சு வை, நான் ஆத்துல போய் குளிச்சுட்டு வரேன், வந்தவனே பிரசாதம் சாப்பிடுங்கிறார் பிராமணனுடைய வீட்டில். அவன் விறகு கட்ட கிரகட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டான், சமைக்கிறதுக்கு எல்லாம் ஜாமனும் ரெடி பண்ணிட்டார். ஆனா மகாபிரபு வெளியில் போட்டு உள்ளுக்கு வரும்போது அது அப்படிதான் இருக்கும். அதனால அழுதுட்டு இருக்கிறான். கேட்கிறான், எதுக்காக அப்படி அழுதுட்டே இருக்கிறாங்க போது, ஐயோ, நானும் ராமனுடைய மிகச்சிறந்த பக்தன், எப்படி ராமனுடைய மனைவி போய் எப்படி வந்து ராவணன் வந்து தூக்கிட்டு போனான், அதனால சகிக்கவே முடியல. உடனே பகவான் அங்கிருந்து ராமேஸ்வரம் போறார். ராமேஸ்வரத்துலேருந்து இட்டு திரும்பி வரும்போது அக்னி பிராந்தத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து வரார். அந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுது, ராவணன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறையும் உண்மையான சீதையை வந்து என்ன கிடையாது, தொட்டது கிடையாது. அவன் தொட்டுட்டு போனது வந்து மாயா சீதை. சோ லைக் தட் யூ ஹவ் டு கோ ஆன் மெடிடேட்டிங், தென் ஹி வில் கிவ் தட் ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்காக நடந்ததுன்னு. நம்முடைய கிருஷ்ணன் அப்படியே இருந்தா கூட கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எதனால அப்படின்னா, நீ உள்ளுக்கு போக போக அவருடைய குணங்கள் வந்து என்ன ஆகுது, விரிந்து கொண்டே போகுது. அவருடைய குணங்களுக்கு எல்லையே கிடையாது. அந்த குணங்கள் எல்லையே இல்லைங்கும் போது மீண்டும் ஒரு நேரம் ஒரு ஒரு விஷயம் தெரியும், இதனால தான் கிருஷ்ணன் செஞ்சிருப்பார். இன்னொரு நேரம் ஆங்கிள் பார்க்கும்போது இன்னொரு காரியத்துக்காக கிருஷ்ணர் பண்ணிருப்பார். இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கும். ஆனா ஜீவன் வந்து ரொம்ப சின்னவன் அப்படிதானே, அவன் முழுமையான முறையில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பட் தட் இஸ் நைஸ். எதனாலனா, உனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்துருந்தானே வச்சுக்கலேன், கிருஷ்ணன் வந்து 20 நாள்ல புரிஞ்சுட்ட, 20 நாள் நம்ம என்ன சொல்லுவோம், உன்னை பத்தி எல்லாம் ஃபுல்லா புரிஞ்சாச்சு, நீ உனக்கு பக்தி பண்ண மாட்டேன் லைக் தட். சொல்லமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். சொல்லமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுவான். ஜீவன் இவன் டிஎஸ்பி மேரேஜுக்குள்ள ஒருத்தர் வந்து சாதாரண போலீஸ், ஒரு போலீஸா ஒருத்தர் பொண்ணு சேருதா, போலீஸா இருந்துட்டு அடுத்த வேலைக்கு போறா, எட்டு வேலைக்கு போறா, அடுத்து அசிஸ்டன்ட் எஸ்ஏயா போறா, அடுத்து எஸ்ஏயா மாறுதா, டிஎஸ்பி ஆயாச்சு, அடுத்த நாள் சொல்லுவா நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு. நேச்சுரல், நேச்சுரல். உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும், தென் ஓய் ஐ ஹாவ் டு ஓபே, தென் ஜீவன் வில் நாட் டு பக்தி டு கிருஷ்ணா. அதுதான், கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டட், நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஃபுல்லி, நெவர். அதனால தான் பணி ஓட இருக்கணும் கிடையாது. சரி, கேள்வி. நிறைவேற்ற மாட்டார், வெரி டஃப். அப்படி நிறைவேற்ற மாதிரி தெரிஞ்சா அவனை ஏமாத்திருப்பார் கண்டிப்பா. புரோவா பொருள விளக்கமா எழுதாரு, கோவிந்தா இஸ் நெவர் மென் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் யுவர் சென்சஸ், யூஆர் மென் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த சென்சஸ் ஆஃப் கோவிந்தா. நம்ம இன்னைக்கு புது இடத்துல இந்த பாயிண்ட் தான் வருது, அங்க எல்லாரும் இஸ்கான் வில் சாட்டிஸ்ஃபை அவர் டிசைன் இடத்தோட அங்க வந்துட்டு இருக்கிறான். அதுக்கு மாறாக நம்ம அங்க போறது அவன்கிட்ட வேலை வாங்குறதுக்கு அங்க போயிட்டு இருக்கோம், அவனுக்கு தெரியல. கம்ப்ளீட் டிஃபரெண்ட் பக்தி இது. சிறுதெய்வத்து கோயில போய் நீ உண்டு உன்ன வேண்டும் போது உடனடியாக உனக்கு கிடைக்கும். உனக்கு கிடைக்கிறது கொடுக்கறதுக்கு தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. கல்லாவில வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி செல்லர்னு சொல்லியிருக்கு, பெங்களூர் வேலை இருக்குது, கேஷை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்கான். பட் எவ்வளவு உட்காந்து எவ்வளவு கேஷ் கொடுப்பான், உன் செக்ல அங்க உள்ளுக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ பேங்க்ல அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுப்பான். நீ கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டு இருப்பான். அப்கோர்ஸ் கர்மம் இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டார். நீ சுவன்ட்ட போய் உனக்கு கர்மமே இல்லை, நீ போய் அரசனா வேணா போப்பா, உன்னால ஆண்டியா தான் அவங்க வெளியே நிற்கிறார். அதுவும் அவரால் கொடுக்க முடியாது. பட் உனக்குமே கர்மம் இருக்கு அப்படின்னா கொடுப்பார், எடுத்து கொடுப்பார். உனக்கு ஒரு முண்டாட்டியா, ஒரு முண்டாட்டி, ரெண்டு முண்டாட்டியா, ரெண்டு முண்டாட்டி, மூணு முண்டாட்டி, மூணு முண்டாட்டி. அதை வந்து ஒண்ணு கொடுக்க மாட்டார், ஹி கனாட் கிவ், பட் ஹி வில் கிவ். பட் கிருஷ்ண பக்தி இட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃபரெண்ட் திங். நீ போன உடனே அவர் யோசிக்கிறது, நீ அவருடைய கோயிலுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சவனே யோசிக்கிறது, இவன் எப்படிப்பா நம்முடைய சேவனா மாத்துறது. எதனாலனா அதுல விஷயம் இருக்கு. காரணம், கிருஷ்ணருக்கு தெரியும் நீ அவருடைய சேவகனா மாறினா தான் ஜீவன்கிற முறையில உண்மையான இன்பத்தை அடைய முடியுங்கிறது தெரியும். சோ ஈவன் தோ யூ மே ஆஸ்க் சோ மெனி திங்ஸ், அவர் முடிவு பண்ணும்போது அவர் யோசிப்பார். முதல்ல வந்து வெளிப்படையான முறையில் கொடுக்கவே மாட்டார். அது கொடுக்குறார் அப்படின்னா அப்படி கொடுக்கறது மூலமா இவரை மீண்டும் நம்முடைய பக்தனாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி வேணா திட்டம் வச்சு கொடுப்பாரே தவிர, மற்றபடி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு பௌதிகமாக எதுவுமே கொடுக்க மாட்டார். ஒரு நாள் அதான் கிருஷ்ண பக்தியில் மிகப்பெரிய விஷயம், கொடுக்கவே மாட்டார். இல்லை ஒன்னை பொறுத்த மட்டுக்கும் பிரச்சனை, தவறு. நீ வந்து கிருஷ்ணர்கிட்ட பௌதிகத்தையும் கேட்குற பக்தியும் கேட்குற அப்படிங்கும்போது நீ தத்துவ ரீதியா புரிஞ்சுட்ட, சுத்த பக்தி மட்டும்தான் மனிதனுக்கு இல்ல ஜீவனுக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த பௌதிகத்தில் ஒரு விஷயத்தையும் வந்துகிட்டே கேட்கும்போது மீண்டும் நீ போய் கிருஷ்ணன் ரெண்டும் கேட்கும்போது சொல்லுவார், நீ என்னைக்கு அந்த மற்ற விஷயத்தை கேட்காம இருக்கிறியோ அன்னைக்கு உனக்கு கொடுக்குறேன். அது வந்து நீ ஒரு நாள் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், ஒரு யுகம் ஆகலாம், நூறு யுகமும் ஆகலாம். என்னைக்கு அந்த பௌதிக அந்யாபிலாசா சூன்யம் இதெல்லாம் வேண்டாம்னு முடிவுக்குவாரியோ அன்னைக்குதான் சுத்த பக்தி. அது வரைக்கும் நீ மட்டும் நாமம் போட்டுவா, போவா, சாண்டிங் பண்ணு, சண்டே புரோகிராம் அட்டன் பண்ணு, பிரசாதம் சாப்பிட்டு, நோ ப்ராப்ளம். ஒவ்வொரு பிரிவிலையும் தீட்சை வாங்கு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஆன். இட் வில் நெவர் ஹேப்பன். திரௌபதிக்கே கொடுக்கல அவர், நம்மளுக்கு எப்படி கொடுப்பார் சுத்த பக்திய? என்று நீ அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறியோ, we have to be clearly determined. It's not that never in the bhakti paadila mattum rendu padagalaiyum kaala vekka mudiyadhu. Aathula oru kaal, chethula oru kaal vekka kudiya visayame kedaiyadhu. Aathukku ponna kaala kaliyittu dhaan ullukku poi aaganum, alle chethukku varuna chethukku varanum. Serungiradhu sridayo bhakti, aarungiradhu krishna bhakti. Angiradhu kaala edutha dhaan nee ullukku poga mudiyum thavara it will never happen. But namakku konjam time aagum, adukaga vandu udane edukka kudiya visayam kedaiyadhu. Adukaga dhaan sadhu sangam sat sangam idella edukkuradhukku. பட் சுத்த பக்தி அப்படிங்கறத நீங்க என்னைக்கு தான் எதிர்பார்க்க முடியும். எதுவும் ஒருவனும் ஜீவன் ஒருவனும் என்னைக்கு முழுமையா அவர் விடுறாரோ அன்னைக்கு தான். அது வரைக்கும் அவரும் வந்து உன்னை விடக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார், உனக்கு அதை புரிய வைப்பார். விடுவதுக்குன்னா நம்ம அஞ்ஞானத்தால விடுவதுக்கு பயப்படுறோம் அப்படிதானே, ஞானம் இருந்தா விட்டுருவோம் அப்படிதானே. எல்லா பிரச்சனையும் காரணம் ஞானம் இல்ல. வாசுதேவ பக்தி பக்தி யோக பிரயோஜனா ஜனயது ஆசு வைராக்கியம் ஞானம் சத்தகம். ஞானமும் வைராக்கியம் இருந்தா ஈஸியா விட்டுருவோம். வைராக்கியம் வர்றதுக்கு காரணம் ஞானம் இருக்கணும். ஞானம் இல்லாபத்துக்கு விட முடியாது. ஞானம்னா என்ன அர்த்தம்? பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள தெரியணும். இது தற்காலிகமான வஸ்து, நிரந்தரமான வஸ்து கிடையாது, இல்லை எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதை பகவான் கிருஷ்ணன் அவருக்கு கொடுத்தாருன்னா உன்னால் விட முடியும். அதையும் அவர் எல்லாருக்கும் கொடுக்குறதா இல்லை? மீண்டும் நான் அந்த கேள்வியை கேட்டுப்பார்த்தேன், ஏன் இதனால எல்லாருக்கும் ஞானம் கொடுக்க மாட்டேங்கிறார்? அதையும் அவர் தேர்ந்தெடுத்து தான் கொடுக்குறார். காரணம் ஞானம் கொடுத்த உடனே அவன் வந்து பௌதிகத்தின் பிழையிலிருந்து தப்பிச்சிருவான், மாயின் பிழையிலிருந்து தப்பிச்சிருவான். அந்த ஞானமும் வந்து அவர் யாருக்கு கருணை கொடுத்திருக்கிறாரோ, எவன் ஒருத்தன் உண்மையிலே சிரத்தையான உள்ள ஞானத்தை வந்து அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு தான் அழிக்கப்படுது, எல்லாருக்கும் அழிக்கப்படல. சோ யூ ஹாட் பி ரியலி டிட்டர்மைன்ட் லல்லாசா. இந்த கிருஷ்ண பக்தி அடைஞ்சே தீர்வேங்கிற வெறி உணர்ச்சி இருக்கணும்னு சொல்லப்படுது.
காஞ்சி வருதர் வந்து சிறிது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை செயல்படுத்தி ஆகணும்னு திருக்கட்சி நம்பிக்கை 7.5 நாளைக்கு ஜெயிலுக்கு
அனுப்பிச்சிருக்கிறார்.
அப்ப அவர் சொல்றாரு சார், சிறிது தானே சனி பகவான், அவருடைய ஆதிக்கத்தை செயல்படுத்தி ஆகணும்னு சொல்றாரு.
இட் மேக்ஸ் ஹீ மே டு ஃபார் டிஃபரண்ட் திங்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இதே கேள்வி, இது அருமையான கேள்வி. சுத்த பக்தர்கள் பௌதிக உலகத்துக்கு வரும்போது மேலோட்டமான நம்மள கொஞ்சம் கஷ்டப்படலாம், ஓகே. அதுக்கு காரணம் கிருஷ்ணன் என்னன்னா, கிருஷ்ணா டிடன்ட் வாண்ட் டு அன்னெசரி டிஸ்டர்ப் த செட்டப் ஹி ஹஸ் மேட் ஹியர். இங்க அந்த பௌதிக உலகத்துன்னு ஒரு செட்டப் வச்சிருக்கிறார். அந்த செட்டப் என்ன அப்படின்னா, உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கஷ்டப்படுற. இந்த பாவ புண்ணியத்தை கட்டுப்படுத்துவதற்கு புண்ணிய கிரகங்கள் இருக்கு, பாவ கிரகங்கள் இருக்கு. புண்ணிய கிரகங்கள் குரு, புதன் அப்படித்தானே, பாவ கிரகங்கள் சனி, ராகு, கேது. ஸோ இந்த செட்டப்ல நடக்குது. இந்த கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் வந்து நிற்கிறோம், பெரிய கியூ இருக்குது. புரோவா மத ஆச்சாரியர்கள் அந்த கியூல தான் நிற்கிறாங்க. புரோவா அவர் ஏர்போர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் விசா இருக்குது, அவருக்கும் ஸ்டாம்ப் அடிக்கிறான், விசாரணை தான் ஒரு நாட்டுக்கு அனுப்புறான். அவரும் கியூல சாதாரணமான மனதான் நின்னார். இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஒரு நபர் கிடையாது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத தூரத்தில் உள்ள ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணனோட யமுனை நதிக்கரையில விளையாடக்கூடியவர் அவர். இந்த ஊரில் உள்ள கட்டுண்ட ஜீவன்கள் போகக்கூடிய ஏர்போர்ட்டில் அவரும் சாதாரணமாக நிற்கிறார். ஜலதுதா கப்பல் ஏறதுக்கு வாசல வரிசையில் நிற்கிறார். சி, பகவான் தன்னுடைய பக்தர்களை இந்த பௌதிக உலகத்துக்கு கொண்டு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள சில விஷயங்களுக்கு உட்பட்ட மாதிரி தான் வச்சிருக்கிறார். இந்த உலகத்துடைய விசாரித்து போறது எல்லோருக்கும் இயல்பு, அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்னு இருக்குது. அதை வந்து தன்னுடைய பக்தர்களையும் மேலோட்டமான முறையில் கடைபிடிக்க வைக்கிறார். அதுதான் சொல்றேன், அது நம்ம பணிவா தான் இருந்தாகணும். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிரேக் டெஃபினெட்லி. அது இருந்தாலும் கூட நம்ம உண்மையில் இந்த கட்டுப்பாடுகளை இல்ல. புரோபாவுக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் போறதுக்கு விசா தேவையில்லை. அவர் ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர், அப்படித்தானே. நம்மள மாதிரி கட்டுண்ட ஜீவனுக்கு தான் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறதுக்கு விசா தேவை. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவனும் மற்றொரு கிரகத்துக்கு போகிறதுக்கு எவனுக்குமே விசா கிடைக்காது. புரோபா நினச்சா 17-14 உலகம் போயிட்டு வர முடியும். பட் அவரையும் அந்த இதில் தான் அப்படி கொண்டு போகிறார். அப்படி தானே புரோபாவுக்கும் அந்த கிரகத்து நேரத்தில் வரும்போது பார்ப்பாங்க உடல்நல சரியில்லாமல் வந்துடும். ஸோ மேலோட்டமான முறையில் சில நேரங்கள் அந்த மாதிரி நடக்கும். அப்படி இருந்தாலும் கூட உண்மையில் இறுதியில் வந்து சுத்த பக்தர்களும் சரி நம்ம கூட இந்த மாயோடைய முழுமையான கட்டுப்பாடுகளை இல்லை. பட் இந்த உலகத்துடைய அந்த சிஸ்டத்தை அனாவசியமான முறையில் பகவானும் வந்து பிரேக் பண்ண விருப்பப்படலை. தாம் வரும்போதே அவருக்கு அதை செய்கிற மாதிரி செய்கிறார். அப்படி தானே சில பேர் சொல்லுவான் கிருஷ்ணருக்கு அன்னைக்கு கஷ்டம் வந்தது காரணம் அன்றைக்கு அவரை தண்ணி பிடிச்சிடுமா. மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அது என்ன ராமோடைய ஜாதகத்தை பார்த்து ஜோக் அடிப்பானுங்க. உண்மையில பைத்தியகிரதமான விஷயம் பட் உண்மை. ஓரளவுக்கு ராமருக்கு வந்து என்னைக்கு மனைவி இழப்பாருன்னா அவருக்கு ஜென்மத்தில் குரு வந்திருக்கோமா. தமிழில் கவிதை இருக்கு, நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கவிதைகள் அப்படிதான் எழுதியிருக்கோம். ஜென்மத்தில் குரு வரும்போது ராமன் வந்து காட்டுக்கு போனா அல்லது தர்மன் வந்து காட்டுக்கு போனான் இருக்கும். அது உண்மைதான் போயிருக்கலாம்ப்பா. பட் அங்கே வந்து கர்ம மழை பகுதி இவங்க வந்து அதை உதாரணமாக காமிச்சு போறாங்க. பட் இட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ரீசன். நடக்கலாம், சுத்த பக்தருடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம் நடக்கலாம். பட் இருந்தாலும் கூட அது வந்து முழுமையான கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு உதாரணத்துக்காக, ஏன்னா அனாவசியமா கிருஷ்ணர் அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ண விருப்பப்படல். No, he can interfere if you want to interfere. You want to set an example. Everybody can go on in the same system. Devotees are so humble. That is their humility. Panivu. Krishna Raja, apdi erpaadu panna mudiyum. Avanga bhaktharalum apdi urupapadra kedaiyadu. Bhagavanum thanudaiya bhaktharala bodhivathra apdi onnu velila kaamikkam varai apdi paniyum vachirukkar. அவர் சுத்த பக்தர் நினைத்த சிறந்த கிரகங்கள்லாம் ஒரு நிமிஷத்துக்கு தோற்கடிச்சிடலாம். பட் எக்ஸ்டர்னல் தே ஆல்சோ கோ ஆன் தி சேம் வே.
திருக்கச்சி நம்பிகள் விஷயத்திலே பகவான் வந்து 7.5 வருஷம் என்ன பிரியணும் சொல்றாரு. திருக்கச்சி நம்பிகள் என்னால முடியாது 7.5 வருஷம் ஒன்னு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொன்னதுனால 7.5 மாசம் இருங்கிறாரு. அதுவும் முடியாதுங்கிறார் திருக்கச்சி நம்பிகள். அதுக்கப்புறம் 7.5 நாள் சொல்றாரு, அதையும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் 7.5 நாளிகையா குறைக்கிறாரு. அது
மாதிரி பல விஷயங்கள்
இருக்கு. ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு.
திருநெல்வேலி தான் போகணும். சரி,
கர்ம நல்லதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈஸியா எடுத்துக்கலாம். இங்க வந்து ஏன் இப்படி கொலை பண்ணாரு அப்படின்னு
ரெண்டு விதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கா கர்மம் இல்லைன்னா அங்க வந்து அனுமதி இல்லை. அடிப்படையான முறையில் இவன் எதுவும் அந்த பிறவில கொண்டிருக்கிறா, அதனால இது அனுமதியா இருக்கு. சில எங்க தீவிர இச்சை, அந்த கர்மத்தை பாவ கர்மத்தை வளர்க்கறது கூட நீ விருப்பப்படுற. புரோபா ஒரு இடத்துல சொல்ற, ஆன்மீக உலகத்துக்கு போறதை விட நரகத்துக்கு போறது ரொம்ப விருப்பப்படணுங்கிறார். இருந்த அமெரிக்காவோ ரொம்ப உருப்படணும் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படணும். வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. நீங்க போனீங்கன்னா முதல்ல அந்த US கன்சல்டன்சிமா முதல்ல ஒரு போட்டோ எடுப்பான், அதுக்கு 5000 ரூபாய் கட்டணம் திருப்பி கொடுக்க மாட்டான், அதுக்கு ஒரு 3 மணி நேரம் கேள்வி கேட்பான். ஸ்ட்ரகிள் பட்டு போறது கிடையாது நரகம். ஆ மாதிரி நான் பாவம் தான் பண்ணுவேன், இதை கொலை பண்ணி எனக்கு கர்மம் தான் வேணுங்கிற அளவுக்கு ஒரு டிசைன் நீ வளர்த்துட்ட. அந்த கொலையில ஒரு கொஞ்சம் ஒரு திருள் இருக்கு, ஒரு திருள், அந்த நிமிஷம் ஒரு வீர ரசம் இருக்கு அதுல. அந்த பௌதிக ரசத்தை என்ஜாய் பண்றதுக்காக அவ்வளவு பெரிய பாவத்தை ஏற்றுக்கொள்ள நீ விருப்பப்படும் போது சில நேரத்தில் உனக்கே சம்பந்தப்படாத ஒரு ஆத்மா கூட போய் நீ ஒரு ஆளை கூட கொலதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுப்பார். பொதுவா நடக்கும், சில நேரங்கள புதுசா கூட கொடுப்பாரு. அதான் நான் சொல்ல வரேன், பிகாஸ் யூ வாண்ட் டு ஓபன் அ நியூ பேங்க் அக்கௌண்ட். கர்மா அக்கௌண்ட் நடக்கும், நடக்கும். பகவான் அதுக்கும் காரணம் இருக்கும். அதை கொண்டு வரோம்னா அவனும் அந்த அளவுக்கு லட்சணம் உள்ளவனா தான் இருப்பான். அவனு 10 பேரை கொண்டு இருப்பான். அவனுக்கு அந்த இடத்துல கர்மத்தோட தான் வாழணுங்கிற ஆசை. இன்னும் புது கர்மத்தை அவங்க ரெண்டு பேருக்கு உண்டு பண்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்ம சிக்கலை உண்டு பண்றாரு. சென்னையில புது ஆத்மா கூட வந்திருக்கலாம், கூட வந்துக்கலாம், பாதிக்கப்படலாம். பட் பாதிக்கப்பட்டா அதுல உனக்கு அவனுக்கும் சம்பந்தம் வந்துருது. பட் உனக்கு அவனுக்கும் கர்ம பந்தனம் வந்துருது. மீண்டும் ஏதோ ஒரு பேர்ல இருந்து அவரும் உன்னை கொள்ளுவார். அதை தவிக்க முடியாது. அவனும் அந்த கேட்டகரியில் உள்ளவனா தான்
இருந்திருப்பான்.
வரலாம், பட் இருந்தா கூட அந்த கேட்டகரியில் உள்ளவனா தான் இருப்பான். அதாவது அங்க கொண்டு போய் சாதனா பக்தி 16 மாலை பண்றவங்க கொண்டு போய் விட போறது கிடையாது கிருஷ்ணன். அந்த கேட்டகரி இப்ப ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் அந்த கேஸுகள் எல்லாம் இருக்குது. அதுல அதுக்கு சம்பந்தமில்லாத கேஸையும் அதை மாட்டி விடலாம். இட்ஸ் ஓகே, பிகாஸ் எல்லாம் அதே கேட்டகரியில தானே இருக்குது எல்லாம். அந்த கொலை அதே அந்த கர்மத்தின் பிடியில் உள்ள கேஸுகள். பட் அதெல்லாம் கவனமா இருக்கணும். இந்த கடைசியில் பார்க்கணும், அந்த உலகத்தில் உள்ள எல்லாமே கர்மத்தின் பிடியில் உள்ள கேஸுகள் தான். நம்ம கடையில எப்பவும் கூட அந்த கிளாஸ் வரலாம்.
ஒழுக்க நெறியோட இருக்கணும், பாவம் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது சொல்றோமே. சோ அதுக்கு தான் இந்த இதை கேக்குறேன்.
ஏன் வாய்ப்பு இருக்கு? இப்போ ஒரு பஸ்ல ஒருத்தர் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கணும்னு ஒருத்தன் யோசிக்கிறான். பொதுவா வந்து பிக் பாக்கெட் அடிக்கணும்னு ரொம்ப யோசிச்சிருந்தாங்கன்னா அவன் பிக் பாக்கெட் அடிச்சானா அவன் தான் அங்க வந்து பஸ்ல உட்காந்துருப்பான், கையில பர்சோட உட்காந்துருப்பான். சில நேரங்களில் வந்து புது ஆளும் உட்காந்துருக்கலாம், ஏன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பகவான் விளையாடலாம். இந்த பௌதிகத்தில் உனக்கு நீ எப்போ வேணாலும் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மெட்டீரியல் வேலை என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். தெர் இஸ் நோ கேரண்டி.